நமஸ்காரம். ஷைன் டாட் ஆர்க் ரேடியோவுக்காக உங்களை சந்தித்து சில கேள்விகள் கேட்டு அதன் மூலமாக தெளிவு பெறணுங்கிற ஒரு ஆசையில் இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்குகிறோம். இந்த ரேடியோ மூலமாக சிவபெருமானுடைய பெருமைகள் எவ்வளோ உண்டோ நமக்கு புத்தி கேட்டினவாறு அந்த அளவுக்காவது அவரை பற்றி இந்த ரேடியோ மூலமாக அன்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வேத நாயகன் வேதியர் நாயகன் திருமுறைகள் சொல்லக்கூடிய பரமேஸ்வரனை வேதம் எப்படியெல்லாம் வர்ணிக்கிறது, அந்த வேதத்துக்கு அதிபதியான இந்த மூர்த்தியை வேதமூர்த்தியை எப்படியெல்லாம் அந்த வேதங்களே உபாசிச்சிருக்கு, நாம் அந்த வேதநாயகனை வேதங்களை கொண்டு நாம் எப்படிலாம் உபாசிக்க வேண்டும், அந்த பத்ததிகள்லாம் எப்படி எப்படின்னு தெரிஞ்சு கொண்டோங்கிறது எல்லோருடைய ஒரு ஆவலாக இருக்குது இந்த காலத்தில். அதில் நீங்கள் இந்த வேத மார்க்கத்தில் நின்று முறையாக வேத பாடசாலையில் பயிற்சி பெற்றுக்கொண்டு அதனுடைய வேத காரணனாகிய இந்த பரமேஸ்வரனை தொடர்ந்து பூஜை செஞ்சு கொண்டிருக்கபடியால உங்க மூலமாக அந்த மூர்த்தியினுடைய பெருமைகளையும் நாம் செய்ய வேண்டியது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம அமைத்திருக்கிறோம். இதுல இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பாக தங்களை பற்றியும் தங்களுடைய வேத பாடசாலை அனுபவங்களை பற்றியும் பல க்ஷேத்திரங்களுக்கு சென்று வந்தபடியுள்ள வழியாக அந்த ஒரு முக்கியமான காரணத்தினாலேயும் அதை பற்றிய ஒரு அனுபவத்தையும் தற்காலத்தில் இந்த வேத அபியாசம் எப்படி நடக்கிறது, குறைந்து போயின்னு இருக்கா அல்லது அது வளர்ச்சி அடையிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா, வேதமே தர்மம் மூலமாக இருக்கப்படியனால அந்த தர்மத்தை நாம் எப்படி ரட்சிக்கணும், அதை ரட்சிக்கிறதுக்கு காஞ்சி பெரிவா போன்ற மகான்கள் காட்டிய பாதைகள்லாம் என்னது அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் வாயால் சொல்லி கேட்கணும்னு எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆகப்படியா முதலாவதாக நீங்க உங்களை பற்றியும் உங்களுடைய பாலியத்தை பற்றியும் எப்படிலாம் அந்த வேத அபியாசம் பண்ணேங்கிறத பற்றியும் அதன் மூலமாக எப்படி பரமேஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் மூலமாக காரணமான மூர்த்திங்கிறத பற்றியும் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் விளக்கமாக நேயர்களுக்கு சொல்ல முடியாத மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்.
சிவாபியாம் நம. யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாசியோ ருத்ரோ மகர்ஷி ஹிரண்யகர்பம் பசியத ஜாயமான பும்சனோ தேவசுபயா ஸ்மிருத்யா சஞ்யனுக்து யோ வேதாதௌ ஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தே ச ப்ரதிஷ்டித தஸ்ய ப்ரகிருதிலீன த்ரய பரஸ மகேஸ்வரஹ. ஓம் ஸ்ரீ சிவாபியாம் நமஹ. இப்போ வேதத்தோடு மகிமையில பரமேஸ்வரனோட மகிமையும் கலந்து தான் இருக்கு. வேதம் வேற பரமேஸ்வரன் வேற இல்லை என்ன, அதுல வந்து உங்களுக்கு வேதமே பரமேஸ்வர ஸ்வரூபமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் யோ வேதா தௌஸ்வர பொருத்தோ வேதாந்தேச பிரதிஷ்டிதகாங்கிற வாக்கியத்தில் இது வந்து யூஸ்வலாக பரமேஸ்வரனோட முக்கியமான வேதாந்தம்ன்றது வேதத்தோட சிகரம், அதனோட உச்சியில் யார் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கானோ அந்த சாட்சாத் பரமேஸ்வரனை நம சபாபிய சபாபதிபிய போ நம அப்படின்னு ஸ்ரீருத்திரத்தில் வருது. அந்த ஸ்ரீருத்திரத்தில் சொல்கிற நம சபாபிய சபாபதிபியன்றது தில்லையில் சிதம்பர க்ஷேத்திரத்தில் குஞ்சிதபாதத்தை தூக்கி ஆடுற நடராஜசுவாமியை வேதத்தோட உச்சியில நடனம் பண்ணிட்டு பரமேஸ்வரன் உலகத்தை ரட்சிக்கிறதாக வேதமே அவனுக்கு மூச்சு காத்தாகும், அவன் சர்வ உலகத்தை ஆட்டி வைக்கிற அணுக்குள்ள தாண்டவம் ஆடுற அணு தாண்டவமாகவும் அவனை ரொம்ப விசேஷமா சிரேஷ்டமா சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஆதியில வந்து ருத்ரன்றது சிவனும் ருத்ரனும் ஒரே சுரூபமா சொல்லப்பட்டிருக்கு. யோ தேவானாம் பிரதமம் புரஸ்தாத் விஸ்வாதியோ ருத்ரோ மகர்ஷி இரண்யகர்பம் பசியத ஜாயமான சனோ தேவசுமையா சிருத்யா சையுனத்து. இது என்ன அர்த்தம் சொல்றதுன்னா, எந்த பரமேஸ்வரன் ஆதி தெய்வீகமான பரமேஸ்வரன் பிரம்மா இரண்யகர்பனான பிரம்மாவே பிறக்கிறது நேரில் பார்த்தானோ அந்த பரமேஸ்வரன் வந்து என்னுடைய புத்தியை நல்ல நிலையில நிறுத்தி வைக்கட்டும், அவன் எனக்கு நல்ல புத்தியை நல்ல ஸ்மரணையை தரட்டும். சனோ தேவ சுபயா ஸ்மிருத்யா சையுனத்து, நல்ல சுபமான ஸ்மிருதி எண்ணங்களை தரட்டும் அப்படின்னு காயத்ரியோட அர்த்தத்தை சொல்ற மாதிரி இந்த வேத பாகம் சொல்றது. இது வந்து மகாநாராயண உபனிஷத்துல ஒரு வகையான மந்திரம் இது. நான் வந்து ஸ்ரீ கணபதி சர்மான்னு என் பேரு, நான் வந்து சின்ன வயசுலேயே என்னுடைய அப்பா தாத்தாக்கெல்லாம் தாத்தா சோமயா பண்ண தீட்சிதர் ஹரியர் புத்திர ஜீவான் அப்பாவை தீனம் பண்ணவர். நாங்கள் மூணு வேளை சிவபூஜை பண்ணுற தாத்தா சிவபூஜை பண்ணுற இதில் வந்தவர், ட்ரெடிஷனில் வந்தவர். அதில் அந்த சிவபூஜையை நானும் ஏதோ யதாசக்தி பிரம்மச்சாரியார்னா பண்ணிட்டுருக்கேன். அதில் சின்ன வயசுலேயே 8 வயசில் பூனரை போட்டு அதில் நான் அப்பாட்டை முறையாக தீனம் பண்ணேன். அதுக்கப்புறம் மயிலாப்பூர் வேத பாடசாலையில் பிரம்மஸ்ரீ சுவாமிநாத கணப்பாட்டிகள்கிட்ட கொஞ்சம் அத்தியனம் பண்ணினேன். அப்புறம் வந்து உபயுக்தமாக மன்னார்குடி ராஜு சாஸ்திரிகள், அங்கே மயிலாப்பூரில் இருந்தார் மன்னார் ராஜு சாஸ்திரிகள் ஒருத்தர், பிரம்மஸ்ரீ சுவாமிநாத கணப்பாட்டிகள் இவாழ்கிட்டலாம் சில காண்ட பாகங்கள் எல்லாம் படித்தேன். அப்புறம் நானே என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால வேத அர்த்தங்கள் வேத கதைகள் இதெல்லாம் நிறைய மெட்ராஸில் நிறைய இதெல்லாம் லைப்ரரிகள்லாம் இருக்குது, டிஸ்ட்ரிக் லைப்ரரி. அப்புறம் யூனிவர்சிட்டியில் வந்து மெனுஸ்கிரிப்ட் லைப்ரரின்னு ஒரு அழகான லைப்ரரி இருக்குது, அங்கே உள்ளுக்குள்ளே எல்லா புத்தகங்களும் தமிழ்லேயே கேட்லாக்கெல்லாம் நான் போட்டு தயார் பண்ணி வச்சேன். அதில் ஏகப்பட்ட விஷயங்களை கிட்டத்தட்ட 40 வருஷமாக அங்கே போய் படிச்சுன்னு இந்த இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுட்டேன்.
காலேஜில் டிகிரி படிக்கிறோம்,
டிகிரி நான் 17 வயசு 17 வயசுலேருந்து நான் மயிலாப்பூரில் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அங்கே 40 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷங்கள் முன்னாடி, இப்போ நான் வந்து மதுரை கடையும் இந்த மாதிரி இடங்களில் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கெல்லாம் போயின்னு இருந்து 40 வருஷமாக இதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு டைரியில் நிறைய விஷயங்கள்லாம் எழுதி வச்சுட்டு நானும் படித்து என் புத்தியில் என்னால் எவ்வளோ ஏற்றிக்க முடியுமோ அவ்வளோ இது பண்ணி ஏற்றி வச்சுட்டு அங்கே பெரிய பண்டிதர்கள்லாம் இருக்கா, பண்டிட் சேஷாத்ரிநாத சாஸ்திரி, சேஷாத்ரி சாஸ்திரிகள்னு இங்கே மயிலாப்பூரில் இருக்கார், அவரே எனக்கு 35 வருஷமாக தெரியும். அப்புறம் அங்கே சேஷாத்ரி ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார், அவரெல்லாம் பெரிய பெரிய மனுஸ்கிரிப்ட் லைப்ரரியில் பல ஓலச்சி வடிகளெல்லாம் எடுத்து புஸ்தகமாக பிரிண்ட் போட்டோம், ரொம்ப பெரிய மகனியாள் அவள்லாம், அவள்கிட்டருந்து நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டேன். அதில் வந்து வேதத்தில் சிவமதம் சொல்லிட்டு நிறைய பாகங்கள்லாம் மகாபெரிவாளோட நான் 40 வருஷம் மூவ் பண்ணியிருக்கேன். அவர் போகிற இடங்களுக்கெல்லாம் போய் அவர் சில க்ஷேத்திர, நான் ஒரு சித்திரக்காரன் ஆர்டிஸ்ட், அவர் பல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் என்னை படம் போட சொல்லி அப்படி நிறைய விஷயம், அந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் நான் போய் நிறைய விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு எங்கள் தாத்தா அந்த ட்ரெடிஷனில் வந்ததுனால சிவன் மேலே ஒரு அப்ராக்கிருத்த ஒரு அளவிட முடியாத ஒரு பக்தி.
அதாவது சித்திரங்கள்லாம் போடணும்னு எப்படி உங்களுக்கு தோணிச்சு?
இது சின்ன வயசுலேயே ஒரு 5-6 வயசுலேயே எங்கள் அப்பா நன்னா படம் போடுவார், ஆனால் அவர் அதை டெவலப் பண்ணிக்கல, அது ரத்தத்திலேயே ஊறினதுனால சின்ன வயசுலேருந்தே நான் வந்து ஸ்கூல்லாம் படிக்கிற சமயத்துலேயே என்னுடைய நண்பர்கள் நோட்டுலாம் இந்த மாதிரி சிவன் படம் இந்த மாதிரி படங்கள்லாம் போடுவேன்,
கற்றுக்கலாம் நீங்களாவே டெவலப்,
நானாவே டெவலப் பண்ணிட்டேன். அது நல்லா மெச்சூராக வந்தது என்னுடைய 18-19 வயசில் அந்த கலர்லாம் பண்ண ஆரம்பித்த உடனே அதில் போட்ட படங்கள் எல்லாம் டெவலப் ஆச்சு. அதில் 25 வயசில் மகாபெரிவாள் வந்து கைவல்லி உபநிஷத்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி, உமா சகாயம் பரமேஸ்வரம் பிரபும் ரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் ஹாத்வா மனிர் கச்சதி பூதயோனி சமஸ்த சாட்சியம் தமச பரஸ்தாத்துன்னு ஒரு மந்திரம் இருக்கு. 108 உபநிஷத்தில் வேதம்ன்றது யஜுர்வேதம் வந்து உங்களுக்கு வந்து தைத்திரிய சாக்கைன்னு பேர், அதில் மந்திரபாகம் சம்ஹிதா பாகம்னு மந்திரபாகங்களுக்கு பேர், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிராமண பாகம்னு பாகங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் ஆரண்யகம்னு பேர், அதனோட கடைசி பாகம் தான் உபனிஷத்து. இதை மாதிரி யஜுர்வேதத்துக்கு தைத்திரிய உபனிஷத்து கடைசி உபனிஷத் பாகம், இந்த மாதிரி ரிக்வேதத்துக்கு ஐதரிய உபனிஷத்து வந்து அதனோட ஐதரிய சாகையோட கடைசி பாகம். இப்படி 108 உபனிஷத்துகளில் வந்து தைத்திரிய சாகை ஈச கட கேன பிரஷ்ன முண்டக மாண்டுக்கிய ஐதரிய தைத்திரிய பிரகதாரண்யக ஸ்வேதா சாந்தோக்கிய பிரகதாரண்யக ஸ்வேதாஸ்வதாரன்னு 10 ஜச உபனிஷத்து ஆதிசங்கரர் பண்ணியிருக்கார். 2000 வருஷம் முன்னாடி ஆதிசங்கரர் காலத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கார். அவர் இதை தவிர மற்ற வேத பாகங்களுக்கு வேதத்துக்கு ஒரு பாஷ்யம் பண்ணலை, உபனிஷத் மட்டும்தான் ஆதிசங்கரர் பாஷ்யம் பண்ணியிருக்கார். அதில் தைத்திரிய இந்த 10 உபனிஷத்துக்கு அதில் வந்து ஒரு 4 உபனிஷத்து வந்து ஈசாவாசியம் எதம் சபை எத்கிஞ்சது ஜெகத்தியா ஜெகத்து தேனத்துக்கு தேன புஜிதா மாக்கிறது கசு சித்தனம் அப்படின்னு ஈசாவாசிய உபனிஷம் ஆரம்பிக்கிறது. இது ரிக்வேத உபனிஷத்து, இந்த மாதிரி உபனிஷத்துக்கெல்லாம் கலந்தாங்கட்டியாக இருக்கும். அதில் 3 உபனிஷத்து ரிக்வேத உபனிஷத்து, 4 உபனிஷத்து சாமவேத உபனிஷத்து, முண்டக உபனிஷத்து, மாண்டுக்கிய உபனிஷத்து. மாண்டுக்கிய காரிகைன்னு கோவிந்த பகவத்பாதரோட குரு கௌடபாதாச்சாரியர் மாண்டுக்கிய காரிகைன்னு எழுதியிருக்கார். காரிகைனா அந்த மாண்டுக்கிய உபனிஷத்துக்கு வியாக்கியானம், இப்படி பல மகான்கள்லாம் எழுதியிருக்கா. அதுல எல்லா அந்த 10 உபனிஷத்துல 4 உபனிஷத்து ரிக்வேதத்தோட உபனிஷத்து, 3 உபனிஷத்து வந்து யஜுர்வேதத்தோட உபனிஷத்து, கடோபனிஷத்து வந்து யஜுர்வேதத்தோட உபனிஷத்து. யஜுர்வேதத்துல பல சாகைகள் இருந்தது, யஜுர்வேதம்ன்றது ஒரு பெரிய விருட்சம் மாதிரி, அதில் 102 கிளைகள் இருந்தது. அதுல காலக்கிரமத்துல 5000 வருஷம் முன்னாடி வியாசர் இருந்தார். கலி இப்போ 2014வது வருஷம், இப்போ இருக்கிற 5114வது வருஷம் கலியுகம். இப்போ இப்போ 2013க்கு கரஸ்பாண்டிங் வருஷம் வந்து கலியுகம் 5115வது வருஷம். 5115வது வருஷமாக அந்த வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணி இப்போ ரொம்ப சிதிலமாக போய் யஜுர்வேதத்துல தைத்திரிய சாகைன்னு ஓரும், அந்த மரத்தோட 102 சாகைகளும் வெட்டப்பட்டு ஒரே ஒரு கிளை மட்டும் ஜீவிச்சிருக்கு. அதுல 4500 மந்திரங்கள் தைத்திரிய சாக்கையில. அது வந்து 44 பிரஷ்னம், முதல்ல வந்து சம்ஹிதா பாகம் மந்திர பாகமாகும், அப்புறம் வந்து அசீதித்வயம்னா 82 அத்தியாயம் சாப்டர்ஸ், அதில் 44 சாப்டர்ஸ் மந்திர பாகங்கள், அப்புறம் 38 சாப்டர்ஸ் வந்து பிராமண பாகங்கள், அதாவது ப்ரோஸ் ஆர்டராக இருக்கும், மற்றதெல்லாம் பொயட்டிக்கலாக இருக்கும். சம்ஹிதா பாகம்ன்றது பொயட்ரியாக இருக்கும், பிராமண பாகம்ன்றது ப்ரோஸ் ஆர்டராக இருக்கும். சொல்றதுக்கு மந்திர மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது யாக பிரக்கிரியைகள்லாம் இப்படி பண்ணணும், கையில் அந்த சிறுக்கை எப்படி இருக்கணும், சுருவத்தில் அந்த நெய்யை வைக்கணும், இப்படி ஆகுதி பண்ணணும், இந்த மாதிரி பிரக்கிரியைகள் யாகத்தில் உபயோகம் பண்ணுற எப்படி இப்படி மெத்தட்ஸ் எல்லாம் சொல்றது பிராமண பாகங்கள். இந்த மாதிரி பிராமண பாகங்கள் அங்கங்கே மந்திர பாகங்கள்லாம் வரும். இது கடைசியில் இருக்கிறது தைத்திரிய உபனிஷத்து. அதில் கடோபனிஷத்து வந்து யஜுர்வேதத்தோடு ஒரு உபனிஷத்து கிடச்சிருக்கு, அதனோட கடசாகை மறைஞ்சு போயிடுது. இந்த 102 சாகை சொன்னேன் இல்லையா யஜுர்வேதத்தோடு, அதுல கடசாகைன்னு ஒண்ணு இருந்திருக்கு. அது எப்படி இருந்தது சுரூபம் தெரியல, அது 2000 பிறக்கிறது வருஷம் முன்னாடி தீனம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். காலக்கிரமேன அது எவ்வளவோ இந்தியா பாரத தேசம் வந்து எவ்வளவு இன்வேஷன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கு,
மறைஞ்சு போயிடுச்சு.
அதுல வடக்கேந்து அடிக்கடி தொந்தரவுக்குள்ள உள்ளுக்குள்ளே இன்டர்னல் வாழ்ஸ், குப்தர்கள் காலத்துல அவ வந்து சாதவாகனர்கள் படையெடுத்தா, வாக்காட்டகர்கள், காக்கத்தீயர்கள், இப்படி பல ராஜாக்கள் ஒத்தரக்கொத்தர் முட்டின்றதுல அது சரியானது. ஓலச்சுவடியில் இந்த மாதிரி இந்த காலத்துல பேப்பர் மாதிரிலாம் கேட்ட ஓலச்சுவடியில் எழுதி வச்சுப்பா, அதுல அந்த ஓலச்சுவடியிலாம் மெட்ராஸ் மினிஸ்கிரிப்ட் லைப்ரரி ஓலச்சுவடி லைப்ரரி இதெல்லாம் ஓலச்சுவடியிலேயே வேதங்கள் எழுதப்பட்டதெல்லாம் பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் லேசன அளவுடு இல்லை. நம்ம வந்து தீசா அடையாள தீசாவிகள் சொசைட்டி இந்த மாதிரி ஒன்று சரஸ்வதி மகால் லைப்ரரி தஞ்சாவூர்ல இங்கெல்லாம் இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் பர்மிஷனோட போய் பார்த்தா எடுத்துக்காங்க. இப்போ அதுக்கெல்லாம் மெத்தாடிக்கலாம் போகணும், அதை ரிசர்ச் பண்ணுறாங்க மூலமாக பார்த்தா அது பார்க்கலாம், கண்ணால் தொட்டு பார்க்கலாம். அவ்வளோ அதுக்கெல்லாம் ரொம்ப சீட்டு கையாக தொட்டாலே உதுந்து போகிற மாதிரி இருக்கு. இப்போ அதில் மினிமமே ஒரு 500 வருஷத்து ஓலச்சு கூட தான் அது எக்ஸிஸ்டிங், இதில் ஓல்டஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் அதுக்கு மேலே உள்ள வருஷம் கூட ரொம்பலாம் இருக்காது, அது ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இப்போ அப்படி இருந்த காலத்தில் அந்த காலத்தில் அது எப்படி நம்ம காபந்து பண்ணி ரட்சிக்க முடியும்? இவ்வளோ தூரத்துக்கு வேதம் வந்ததே காது மூலமாக கேட்டு வந்ததுனால வேதம் வந்து எழுதா கிழவின்னு பேர். கிழவினா எழுத்துன்னு அர்த்தம், கிழவின்ற பதவி எழுத்து, எழுதாத எழுத்து. வேதம் வந்து காதால் கேட்டு அதனால தான் அது ஸ்ருதினு பேர். அதனால தான் அது காதால் கேட்டே பாடம் வந்தது. இப்போ எங்கள் தாத்தா காலத்திலலாம் படிக்கிற காலத்துலலாம் புஸ்தகங்கள்லாம் கிடையாது. 130 வருஷங்கள் முன்னாடி தான் புஸ்தகங்கள்லாம் பேப்பர்லாம் வந்த புதுசு. அப்புறம் குரு மூலமாக தான், குரு மூலமாக வாத்தியார் சொல்வார், பஞ்சாபி சொல்வார், அதை வந்து சந்தை துருவை அப்புறம் அது பாராயணம் பண்ணி இப்படி தான் உள்ளே இறக்கணும். ஒரு நாளைக்கு 60 பஞ்சாபி பேக் பண்ண, ஒரு பஞ்சாபின்னா 5 லைன் இருக்கும். இப்போ கணானாம் துவா கணபதிக்கு மகவாமகே கவிங்க வீணாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜும் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ருண்வன் ஊதிபிசி தசாதனம். இது ஒரு பஞ்சாபி, இதை வாத்தியார் வந்து பிரித்து பிரித்து சொல்லுவார், சந்தை சொல்லுவார், கணானாம் துவா கணபதிக்கும் வார்த்தையை நிறுத்துவார், நம்ம திருப்பி கணானாம் துவா கணபதிக்கும் கணானாம் துவா கண இப்படி ரெண்டு பேரும் திருப்பி சொல்லணும். இப்படி தான் வேத பாடம்ன்றது ஆரம்பித்து அதுக்கு மேலே ரெண்டு பதமாக சேர்த்து சந்தை சொல்லி அதை பத்து நாள் சொல்லி அது அதுக்கு மேலே இவன் அதை 100 தடவை திருப்பி ஆவர்த்தி பண்ணி ஆவர்த்தின்னா அவங்களுக்கு கேட்டிருப்பார். அதை திருப்பி சொல்கிறதுக்கு ஆவர்த்தின்னு பேர். இப்படி மண்டையில் ஏற்றிக்கணும். அதை அப்புறம் வந்து ஒரு 5-6 பஞ்சாதி புஸ்தங்களை வச்சுக்காமல் சொல்லிட்டு வாத்தியார் வாயே பார்த்துன்னு சொல்லணும். அப்போ தான் அந்த ஸ்வரம் வந்து அக்ஷரம் வாயை எப்படி திறக்கிறார், அந்த அக்ஷரத்துக்கு எப்படி பதம் வரும். உதாரணத்துக்கு கேரத்தேயுகீபதே அபாலாமீந்திர திரிபூ திரிவியகம் சூரிய வச்சசம் அப்படின்னு ஏகாகிரி காண்டத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. கல்யாண காலத்தில் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். இது வந்து இந்த நுகத்தடி மாதிரி இந்த ஸ்திரீ தலையில் ஒன்று வைப்பா, அதில் ஜலம் விட்டு அது மந்திரம் சொல்கிற அது மந்திரம் இது. அந்த கன்னியாதானத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வைப்பான். அதில் இந்த மந்திரம் பூ திரிவியகம் சூரிய வச்சசம் இதெல்லாம் அதனால தான் பரமாச்சரியத்தில் வேதத்தில் எழுத்துல கொண்டு வந்தாலே அது வந்து தோஷம்ங்கிறார் மகாபரிவார். அது வந்து வேதத்தை காதால கேட்டு நான் பல எப்பவுமே ஒரு சுத்தமா நமக்கு ஒண்ணு ராவா ஒண்ணு வரணும்னா அது ரொம்ப பரமசுத்தமா இருக்கும். அந்த மாதிரி வேதம் வந்து ராவா இருக்கிற சமயத்துல அதுக்கு சுத்தமா இருக்கும். ஆனா அதை வந்து நம்ம புஸ்தகத்துல இருக்கிறது எழுதினா அந்த பதத்தை கொண்டுட முடியாது. ஏதோ கொஞ்சம் அனுகூலமா கிரந்த எழுத்து தேவநாகரி எழுத்துன்னு இருக்கிறதுனால தமிழ்ல அந்த எழுத்துக்கு தான் வித்தியாசம் இல்லை. தமிழ்ல வேதத்தை எழுதி படிக்கக்கூடாது. படித்தா இதுக்கு வேதமே மனுஸ்மிருதின்னு எனக்கு கேட்டிருப்பேன். 18 ஸ்மிருதிகள், அதாவது வேதம் வந்து ஸ்ருதி, அதில் தான் ஏதாவது சந்தேகம் உண்டா 5 விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு புராணமோ இல்லை சந்தேகம் வந்துருத்தனா முதல்ல வேதத்தில் அந்த சந்தேகத்துக்கு கிளியரன்ஸ் இருக்கா பாருங்கிறது. அதான் ஸ்ருதி பிரமாணம், பஞ்ச பிரமாணம்னு சொல்லுவார். முதல்ல ஏதாவது நமக்கு சந்தேகம் புராணங்களையோ சிவனை பற்றியோ சந்தேகம் வந்துருக்குன்னா இந்த சந்தேகத்துக்கு வேதத்துல என்ன சொல்லியிருக்கு இருப்பார். அந்த அளவுக்கு நமக்கு தெரியலன்னா வேத பாஷை படித்த வாழ்க்கை அதை கேட்கணும். இப்போ வேதத்தில் வந்து சிவனை பற்றி என்ன சொல்லியிருக்கு? ஏகதே ருத்ர பாகஸ்தஞ்சுஷஸ்வதேனா வசேத பரோமூஜ பதோதி ஹயவதன்பா பினாகஹஸ்த கிருத்தி வாசாக அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இது வந்து ருக்வேதத்திலே இந்த மந்திரம் படிக்கப்படுறது, எஜுர்வேதத்திலே படிக்கப்படுறது. இப்போ ஏஷதே ருத்ரனை பற்றி சொல்றது, கிருத்திவாசம் பினாகி பரமேஸ்வரனோட லட்சணம் சொல்றது. பரமேஸ்வரனுக்கு ரெண்டு வில்லு உண்டு, அஜகவம் பினாகம்னு ரெண்டு வில்லு சொல்லப்பட்டிருக்கு. பினாகவாணி சத்வஸ்தோபூதம் மகேஸ்வர அப்படின்னு அமரகோஷத்தில் சிவனை பற்றி சொல்ற சமயத்தில் சிவனுக்கு பினாகம்னு ஒரு வில், பினாகபாணின்னு கூட வடக்க பேர் வச்சுப்பா, ரொம்ப ஆச்சரியமான பேர். கையில பினாகபாணினு கையில பினாகம்ன்ற வில்லால கூடியவன். அதே மாதிரி இன்னொரு வில்லு உண்டு அஜகவம், இதை பத்தி யாரும் கேட்டிருக்க மாட்டான். இந்த அஜகவம்ன்ற வில்லத்தான் தேவராதன் ஜனகரோட பூர்வ, இப்ப ஜனகா சீதையோட அப்பா ஜனகர்னு தெரியும், அந்த ஜனகர்னு பேர் இல்லை, அவருக்கு பேர் சீரத்வஜர்னு பேர். ஜனகர்னா பிறக்கிற சமயத்திலேயே அவர் பிரம்மஞானிகளா இருந்தான்றதுனால தான் ஜனகம்னு பட்ட சிலதெல்லாம் பட்ட பேர். வியாசன்றது அவர் பேர் இல்லை, அவர் பேர் கிருஷ்ணத்வைபாயனர். தீபத்தில் தீவில் பிறந்தார், அவர் கருப்பா இருப்பார், அவர் பேர் கிருஷ்ணத்வைபாயனர்னா அவர் அவர் அப்பா பராசரன் அவருக்கு வச்ச பேர் கிருஷ்ணத்வைபாயனர். அப்படிதான் பேர், குழந்தை பிறந்த உடனே காதில் பேரை சொல்லி நாமதேயம் பண்ணியிருந்து கிருஷ்ணத்வைபாயனர்னா பேரை போட்டார். சின்ன கொஞ்சம் ஸ்கூல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், வியாசம் விரித்து எழுதுக, வியாசம் எழுதுன்னு சொல்லுவா. இப்போ அந்த பேரை யாருக்கு, சமஸ்கிருத வார்த்தை அது, வியாசம் எழுதுன்னா யாருக்கும் புரியாது.
கட்டுரைன்பா,
கட்டுரைன்பா, வியாசம் எழுது முந்தி காலத்தில் அஞ்சாம் கிளாஸ்லாம் படிக்கிற சமயத்தில் சொல்லுவா. வியாசம்னாலும் இது எலாபரேட்டாக ஒரு சின்ன விஷயத்தை கொடுப்பா, காக்காயின்னு ஒரு விஷயத்தை கொடுத்தேன்னா அது என்ன லட்சணம், அது எங்கே எத்தனை மணிக்கு எழுந்திருக்கும், அதை பற்றி அது என்ன பட்சி வம்சத்தில் சேர்ந்ததா, அதை பற்றி அது மாதிரி சொல்கிறது வியாசம்னு பேர். அதை மாதிரி அந்த வியாசர் வந்து வேதங்களை எல்லாம் விபாகம் பண்ணி கரெக்டாக எடுத்து எழுதினேன். முந்த காலத்தில் வியாசர் காலத்துக்கு முன்னாடினா வேதம் ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதரவுணயத்தை விட்டு அதரவுணயத்தை ருக்வேதத்தில் ஒரு பாகம் தான். திரிவேத்தியம் சாக்கியம் திரிபுரஹரமாக்கியம் திரணயனம் ஜடாபரோதாரம் சலதர்காரம் பிருகதரம் மகாதேவம் தெய்வம் மைசதேபாவம் பசுபதி சிதாலம்பம் சாமம் சிவமதி விடம்பம் ஹரிபஜேன்னு சிவானந்தரகிரியில் ஆதிசங்கரர் வந்து நடராஜரையே அந்தர்கதமாக வச்சு இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கார். அதில் திரிவேத்தியம் சாங்கியம் திரிவேத்தியம் ஹிருத்தியம் திரிபுரஹரமாக்கியம் திரணயனம் பரமேஸ்வரனுக்கு மூணு கண்ணே, வலது கண் இடது கண் நெத்தி கண் மூணுமே வேதமா, வேதஸ்வரூபங்கிறது. வலது கண் வந்து எஜுர்வேதமாகவும் இடது கண் வந்து ரிக்வேதமாகவும் நெத்திக்கண் வந்து சாமவேதமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றது. இல்லை சில பேர் வலது கண் ரிக்வேதம் இடது கண் எஜுர்வேதம் எப்படி வேணா வச்சுக்கலாம். இந்த மூணு கண்ணு திரி, இந்த மூணு கண்ணையே வேதமாக வச்சுருக்கிற பரமேஸ்வரன். அதனால வேதம் வந்து திரின்னு தான் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் எல்லாம் கலந்தாங்கட்டியா வியாசர் காலத்துக்கு முன்னாடி 5115 வருஷம் முன்னாடி கலியுகம், 5100 பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா கலியுகம் 5115 வருஷம் அப்படின்னு எழுதிருக்கு. இந்த கலியுகம் ஸ்ரீகிருஷ்ணனோட பாதம் பூமியில பட்டு இருந்த வரைக்கும், கலி பூமியை பீடிக்காம துவாபர யுகம் இருக்கிற காலத்துல ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தார். அவர் காலத்துல வரைக்கும் பூமியில கலி பீடிக்காம இருந்தது, ரொம்ப அக்கிரமங்கள்லாம் ஜாஸ்தியாக இருந்தா கலியுகம் ஆரம்பிக்கல. அதுலேருந்து கலியுகம் ஸ்ரீகிருஷ்ண சொர்க்கம் போனதுலேருந்து கலியுகம் ஆரம்பிச்சு, அதை வச்சு கணக்கெல்லாம் சொல்றேன். அதனால அதை இப்போ வந்து பிசி 3102 17 பிப்ரவரி வியாழக்கிழமை 3 மணிக்கு கலியுகம் பறந்ததுன்னு அகமதாபாத்தில் அந்த ஓரியன்டலி வல்லா ரிசர்ச் அமெரிக்காவில் உள்ள சில பேர் அப்புறம் இந்தியாவில் உள்ள பெரிய மகான்கள் பண்டிதர்கள்லாம் சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. பிசி 3102 ஒரு 17ஆம் தேதி பிப்ரவரி வியாழக்கிழமை 3 மணிக்கு ஸ்ரீகிருஷ்ணன் சொர்க்கம் போன சமயத்தில் பிரபாஸ் பட்டன் சொல்லிட்டு சோமநாத் சௌராஷ்டிரி சோமநாதே ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனே கொஞ்சம் துவாசலிங்க சிவபுராணத்தில் வருது. சௌராஷ்டிரே சோமநாதே ஸ்ரீசைலே மத்திய உஜ்ஜயினியா மகாகாலம் ஓங்காரம் அமலேஸ்வரம் அப்படின்னு நிறைய 12 லிங்கங்களை சொல்றதுல சௌராஷ்டிர தேசத்தில் கத்திவார் பெனின்சுலான்னு பேர். அங்கே வந்து இப்போ துவாரகான்னு இப்போ ஒரு இடம் சொல்கிறான். அதுலேருந்து 100 மைல் தள்ளி பிரபாஸ் பட்டன் அப்படின்னு வீராங்க வழியாக போகிற இடம், இங்கே பிரபாஸ் சோமநாதேஸ்வரர் கோவில் இருக்கு, வல்லபாய்பட்டன் அது பெருசாக கட்டியிருக்கார். அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி கிருஷ்ண தேகோத்சார் காட்னு இருக்கு, அங்கே தான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து சொர்க்கம் போன இடமா சொல்கிறான். அந்த இடத்துல தான் 17ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 3 மணிக்கு ஸ்ரீகிருஷ்ண சொர்க்கம் போனதான் சொல்கிறேன். அதுலேருந்து கலியுகம் ஆரம்பிச்சுதான் சொல்கிறேன். அது கலியுகாரம் வியாசர் வந்து இன்னைக்கு ஜீவதசையில் செஞ்சவே இருக்கார். ஆனால் கலியுகத்தில் கிருஷ்ணர் 120 வயசு இருந்திருக்கார் பூமியில், பூர்ண ஆயுசு 120 வயசு ஒரு மனுஷனோட பூர்ண ஆயுசு. மனுஷாவதாரமாக தான் அவர் சொல்கிறார், மனுஷனா விஷ்ணு மகா அவதாரம் பண்ண இடம். அதனால அந்த 120 வருஷத்தில் கிருஷ்ண ஆட்சி காலத்தில் வியாசர் இருந்திருக்கார். அப்போ கிருஷ்ணர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வியாசர் வந்து வேத விபாகம் பண்ணினார். துவாபரேகம் 864000 வருஷம், அதில் ஸ்ரீகிருஷ்ணர் வந்து கடைசி 864000 வருஷம் முடியிற போது துவாபரேகம் முடியறதான் கிருஷ்ணர் இருந்தார். அப்போ கிருஷ்ணருக்கு இருக்கிறதுக்கு 1000 வருஷம் முன்னாடியோ 2000 வருஷம் முன்னாடியோ 5000 வருஷம் முன்னாடி கூட வியாசர் வேத விவாகம் பண்ணியிருக்கலாம். எப்போ பண்ணின வேத விவாகம், கிருஷ்ணர் போகிறது எவ்வளோ வருஷம் முன்னாடி பண்ணினார்னு குறிப்பு இல்லை. வியாசரே கிட்டத்தட்ட 12000 வருஷம் ஜீவிச்சிருந்தார்னு ஒரு குறிப்பில் படித்தேன். அவர் எவ்வளோ காலம் ஜீவிச்சிருந்தார்னு தெரியாது. ஏதோ ஒரு குறிப்பில் 12000 கிருஷ்ணருக்கு 12000 வருஷம் முன்னாடியே வியாசர் இருந்தார் அப்படின்னு ஒரு குறிப்பில் படித்தேன். அதில் அவர் தன் ஜீவிதத்தில் 12000 வருஷ காலத்துல எப்போ வேத விவாகம் பண்ணார் தெரியல. அதுல கலந்தாங்கட்டே முதல்ல ருக்வேதம் வரும். ருக்வேதத்துல வந்து அக்னிமே புரோஹிதம் யஜ்ஞஸ்யா தேவ மிருத்விஜம் ஹோதாரம் அப்படி சுவித்து ருக்வேதம் சொல்லணும். யஜுர்வேதமா விஷயத் ஊர்ஜேத்மா வாயுத்தோ வாயுத்த தேவோ சுவிதா பிராப்தயது சிரேஷ்டதமாய் கர்மணே அப்படி யஜுர்வேதம் உதாத்தம் அனுதாத்தம் பிரச்சயம் சுருக்கமாக தான் இருக்கும். ருக்வேதம் தீர்க்க சுரீரத்தோட கொஞ்சம் இழுத்து இழுத்து சொல்ல வேண்டியது. அக்னிமேலே புரோஹிதம் இப்படி இழுக்க வேண்டியதான் வித்தியாசம் இருக்கு. யஜுர்வேதம் ஸ்வர வித்தியாசம் அந்த மாதிரி ருக்வேதத்தில் கல்லாங்கட்டியா இருந்துச்சு. சாம வேதம் வந்து அப்படி வரும், அது கானம் மாதிரி போகும். அந்த மாதிரி இதுவும் நடுவு நடுவில் இப்படியும் வரும். ருக்வேதம் மாதிரி யஜுர்வேதம் இதெல்லாம் இப்படி இருந்தால் அத்தியனம் பண்றதுக்கு ஃபியூச்சர் காலத்தில் தனக்கு அப்புறம் மனுஷரோட புத்தி சக்தி குறைஞ்சிரும் அப்படின்னு வியாச தீர்க்கதரிசி இல்லையா, வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோ வை பிரம்மனதே வாசிஷ்டாய நமோ நமகான அவர் விஷ்ணு சகசரநாமத்தை முதல்ல இந்த சுரோதை சொல்லி ஆரம்பிக்கிறோம். அந்த விஷ்ணு சுரூபாரி வியாச தீர்க்க தரிசனம் இல்லாதவராக இருப்பாரா, அவர் பிற்காலத்து வரங்கள்லாம் தரிசனம் தெரிஞ்சவர், 18 புராணங்களையும் எழுதினவர். அதில் பவிஷ்ய புராணம்னு, பவிஷ்யம்னா ஃபியூச்சரை சொல்கிற புராணங்கள்னு எழுதியிருக்கார். விஷ்ணு புராணம், சிவபுராணம், வாயு புராணம், காந்த புராணம் இதெல்லாம் எழுதினவர். பவிஷ்ய புராணம்னு ஒன்று எழுதியிருக்கார். பவிஷ்யம்னா ஃபியூச்சர்னு அர்த்தம். பூதம்னா நடந்த காலம், அதாவது கழிந்த காலம். வர்த்தமானம்னா இப்போ நடக்கிற காலம், நிகழ்காலம். அதை பற்றியில் பூத புராணம் வர்த்தமான புராணம்லாம் எழுதலை. பவிஷ்ய புராணம்ன்றது ஃபியூச்சரில் மகாபாரத தேசத்தை ஸ்ரீகிருஷ்ணர் கதை பெரிய எல்லா கதைகளும் வருது இதில். அதில் மகாபாரத தேசத்தை, அகண்டமான பாரதத்தை பாண்டவாளுக்கு அப்புறம் யாரெல்லாம் ஆட்சி பண்ணுறா, அப்புறம் கலியுகத்தில் என்ன தேவாளோட ஆட்சியெல்லாம் வரும் சொல்லிட்டு ரொம்ப எலாபரேட்டாக அதில் சொல்லு. இதெல்லாம் ஸ்ரீமத் சோமதேவசர்மான் அந்த காலத்து மகாபரிவாள் காலத்தில் அவர் வந்து இப்போ கூட பவானி புத்த இதுன்னு ஸ்டேஷன் ரோட்டில் அவர் தான் இதை ஆரம்பித்து வச்சார். 1932 இருந்தார். பெரிய மகானவர், ரொம்ப சாஸ்திரங்கள்லாம் கரைச்சி குடிச்சவர் அவர். ஸ்ரீவத் சோமதேவ சர்மா, அவரோட பிள்ளை ஸ்ரீவத் ஜெயராம சர்மா கூட இதெல்லாம் இப்போ ஜீவிச்சிருக்காரு. அவரெல்லாம் ஸ்ரீவத் சோமதேவ சர்மா அந்த காலம் மகாபரிவாள் 18 புராணத்தை உபன்யாசம் பண்ணுன்னு சொல்லிட்டு 1932 மகாபரிவாள் மெட்ராஸுக்கு முதல் விசிட் பண்ணுற சமயத்தில் சவுகார்பேட்டையில் அங்கெல்லாம் ஏகாம்பரேஸ்வர கோவில் தங்கியிருக்க சமயத்தில் உபன்யாசம் பண்ணினார். அப்போ ஸ்ரீவத் சோமதேவேஸ்வரமா 18 புராணத்தையும் வரிசையாக சொல்லிட்டு வருது. 18 புராணத்தையும் புத்தகம் போட்டிருக்கா, ஸ்ரீவத் சோமதேவேஸ்வரமாவே சுருக்கமாக புத்தகம் போட்டிருக்காரு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் லைப்ரரியில் அது இருக்குது, சுருக்கமாக போட்ட விஷயங்கள். அது வந்து இப்போ பர்மிஷனோடு பார்க்கலாம். நான் 18 புராணத்தையும் நான் பார்த்துருக்கேன்னா அதில் பவிஷ்ய புராணத்தில் கலியுகம் வந்து 5000 வருஷத்துக்கு அப்புறம், இப்போ வந்து கலியுகம் 5000 வருஷம், இப்போ 5115 வருஷம் ஆயிடுத்து. இப்போ 5000 வருஷம் இன்னைக்கு 115 வருஷம் முன்பு பாரத தேசத்தை விக்டோரியா ராணி ஆட்சி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரினர் ஆட்சி பண்ணுவா அப்படின்னு பாரத தேசத்தை ஆட்சி பண்ணுவான்னு சொல்லிட்டு அதில் ஒரு வாக்கியம் இருக்கு. பச்சிமே விகடயத்துவே தத்பத்னி விஷ்டாவதி அஷ்டகோசல மார்கேன ராஜமந்திரம் ததா குரு அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி இதுக்கப்புறம் வந்து பச்சிமே, அதுக்கப்புறம் வந்து பப்ரு ஒர்ணா சூக்ஷ்மரதா அப்படி அவள் ஆட்சி ஒரு 60 வருஷம் இருக்கும், அதுலேயே சுதந்திரம் அடைய வேண்டியா அப்படிலாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் வியாசர் சொல்கிறார். அப்புறம் பப்ரு ஒர்ணா சூக்ஷ்மரதா வர்தூலா தீர்க்கமஸ்தராக ஏவம் லக்ஷை சம்பிராந்தாக தேகல்யாம் பௌத்த மார்கினக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விசித்திரமான ஒரு விவாதம்லாம் பிற்காலத்தில் இந்தியாவை பிடிச்ச ஆட்சி பண்ணுவான்னு ஒரு, அது என்னத்தை சொல்கிறதுன்னு இன்னைக்கும் மண்டையை உடச்சிக்கிறா. பப்ரு ஒர்ணானா மஞ்சத்தோல் உள்ளவா, சூக்மரதானா தட்ட மூக்குள்ள வர்தூலா தீர்க்கமஸ்தகாக என்ன குள்ளார்கள் இப்படி பிடிச்சு பூமியை பிடிச்சு தேகல்யாம் பௌத்த மார்க்கின ரொம்ப விசித்திரமா வேடிக்கையா இதெல்லாம் பத்தி சொல்றது. சில பேர் அதெல்லாம் ஒரு காவிய ரசமா எடுத்துக்கிறாங்க.
இப்போ உபநிஷத் மந்திரத்திலேருந்து உள்ள ஒரு விஷயத்த சித்திரமா வரையணும்னுட்டு
மகாபரிவால் சொன்னார். அதுல வந்து இந்த கைவல்லிய உபநிஷத்தை பத்தி எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரிக்வேதத்தோட உபநிஷத்து கைவல்ய ஒரு ஒரு சாகையோட உபநிஷம் கைவல்ய, அது எந்த சாகைன்னு சொல்ல, கைவல்ய உபநிஷத்து வந்து 108 உபநிஷங்கள்ல உபநிஷங்கள் பல வேதங்களோட கடைசி பாகங்கள். அதுல கைவல்ய உபநிஷத்து வந்து ரிக்வேதத்தோட உபநிஷத்தாக நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அது பூரா பூரா பரமேஸ்வரனோட மகிமையை சொல்ற விஷயங்கள். பொதுவாகவே உபநிஷத்துக்கள்னா வேதத்திலேயே ஸ்பஷ்டமா வந்து இன்னென்ன தேவதைகள்னு சொல்லாம பரமேஸ்வரனை மட்டும்தான் ஸ்பஷ்டமா ஸ்டாம்ப் குத்தினா மாதிரி, பினாக பாணி, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கிருத்திவாசன், அதுக்கு எதுக்கு ஏசதே ருத்ர பாகஸ்தந்தி தேனாவசேன பரவமூஜ வேதோதி ஹேவத தன்மா பினாகஸ்த கிருத்திவாசான்னு சொல்லியிருக்கேன். அந்த கிருத்திவாசன் யானத்தோல் போத்தவன் வழுவூர்ல சுவாமி இருக்கார். திருவழு மாயூரம் திருவாரூர் ரூட்டில் வழுவூர் இருக்கு, கஜசம்ஹார மூர்த்தி இருக்கார். அந்த கிருத்திவாசனா மூர்த்தியை இந்த அழகாக இந்த இது ஸ்டாம்ப் பண்ணியிருக்கு இந்த இடத்துல கிருத்திவாசன். ஆமாம், வேதத்துலேயே பண்ணியிருக்கு. பினாக பாணி பினாக வச்சுட்டு இருக்காருங்கிறது. இதே மாதிரி சபாபதி தச்சவனகன் சபாபதியாக இருக்கிறவன் சபாபதி சபாநாயகர் சிதம்பரன் க்ஷேத்திரத்தை பற்றி சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பரமேஸ்வரனோட பேர் அந்தந்த க்ஷேத்திரங்கள் பேரையே சொன்ன மாதிரி, எத் புண்டரீகம் புறமத்யம் தத்தராபிதகரம் ககரம் அசோக சத்மியதன் தசத் உபாதிதவ்யம் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. எத் புண்டரீகம் புறமத்திய சர்க்கிஸ்தம் தத்ராபி தகரம் ககனம் விசோக தஸ்மின் யதன் தத்தத் உபாசிதவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு புண்டரீகபுரம் சொல்லிட்டு சிதம்பர க்ஷேத்திரத்துக்கு பேர். ஹிருதயஸ்தானம் இது, புண்டரீகம்னா ஹிருதயஸ்தானம். அந்த ஹிருதயஸ்தானத்தை வந்து தாமரப்பூ புண்டரீகம் தாமரப்பூ, அந்த தாமரப்பூ ஸ்தானத்துல ஹிருதயம் தாமரப்பூ மாதிரி தான் இருக்குது. அந்த தாமரப்பூ ஸ்தானத்துல ஹிருதயத்தோட மத்திய பாகமா, பூமியோட மத்திய பாகமா சிதம்பர கஷேத்திரத்துல நடராஜர் ஹார்ட் பீட்டே நடனம் மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்காது. ஹிருதயத்துல வந்து நீவார சூகபத்தன் வீபீதா பாச தினூபமா அப்படின்னு சொல்லிட்டு வேதமே நாராயண உப நாராயண சூக்தத்துல அந்த ஹிருதயம் வந்து தாமரப்பூ முக்கு மாதிரி கீழே பார்த்து அதோ முகமா தொங்கறது. அது நடு பாகத்துல ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டைக்குள்ள ஒரு பிலாகாசத்துல தசரா காசம் சிதம்பர கஷேத்திரத்துல நம்ம இந்த வில்லுவமான தங்க வில்லுவமான மாட்டிருக்கே அந்த அந்த அண்டாகாசத்துல, அண்டாகாசம்னா ரொம்ப அது வந்து ஒரு பசு ஒரு நம்ம மனுஷனோட ரோம கூபத்தோட நுனி எவ்வளவு சூக்ஷமா இருக்கும், அதை லட்சம் பாகம் அதை டிசெக்ட் பண்ணினா அதை துணிச்சு அதுல ஒரு பாகம் கூட அதே லட்சம் இப்படி போட்டுட்டே போறது, அதுல ஒரு மைக்ரோ பாகம் தான் அணுபமம் அணு, அந்த அணு அளவுக்கு தான் துவாரம் இருக்கா ஹிருதயத்துல, அந்த தஹராகாசம்னு பேர் இருக்கு, அதுல தாண்டவம் ஆடுற மூர்த்தின்னு வேதம் வர்ணிக்கிறது. அப்போ சிதம்பர கஷேத்திரத்தோட மகிமை வேதமே ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ற மகிமையா அதை சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த மாதிரி கைவல்லிய உபநிஷத்துல வந்து இது மாதிரி உபநிஷத்துல வந்து பரமேஸ்வரன் மகிமை ரொம்ப ஸ்வேதாஸ்வதா உபநிஷத்து கைவல்லிய உபமந்திரங்கள்லாம் பார்த்தா ருத்ரனுக்கு ரொம்ப விசேஷமா உத்கர்ஷம் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப ஏத்தி சொல்லப்பட்டிருக்கு. ருக்வேதத்துல காதபதி மேகபதி ருத்ரஞ்சலா ஜபேழகம் தத் சஞ்சோர் சுமனமி இமகே பிஷத்தமம் பிஷதாம் சுடனோமி அவன மகா வைத்தியநாதனாகவும் பிறவிப்பினியே தீக்கக்கூடிய பெரிய டாக்டர்ஸ் ஆஃப் டாக்டர்ஸ் தான் அவனை பெரிய விசேஷமா வைத்தீஸ்வரன் கோயில இருக்கிற பரமேஸ்வரனை வைத்தியநாதனாக வேதமே பிஷத்தமும் தான் பிரஜாம் சுடோமி எல்லா பிறவி மருந்து பிறவியில இருக்கிற வியாதிகளையும் பிறவியே ஒரு வியாதியா நீக்கக்கூடிய பெருமானாகவும் அவனை சொல்லப்பட்டிருக்கு. காதபதி மேகபதியும் ருத்ரன் ஜலாஜ பேஷஜம், காதபதி மேகபதி ருத்ரன் ஜலாஜ பேஷஜம்னா ஜலத்தை ஜலமே ஒரு மருந்தா சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஜலாஜ பேஷஜம் அந்த ஜலத்துக்கே அதிதேவதையான பரமேஸ்வரன் ஜலத்துக்கு அதிதேவதையாக சொல்லப்பட்டிருக்கு. கங்காதரனா ஜல ஜலத்துல தலையில கங்காதரனா இருக்கான் அவன். எதுக்கு சொல்றேன்னா கைவல்லிய உபநிஷத்துல வந்து இந்த மந்திரத்தை பரமாச்சாரியால் போட சொல்லி அதை வந்து நான் ஒரு அழகான ஒரு படமா போட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். அது இந்த மாதிரி உபநிஷத்துல வந்து பரமேஸ்வரனோட மகிமை வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல சில பாகங்கள் வந்து உங்களுக்கு வந்து வேத பிரதிபாதிதமாக ஆகமங்கள் பல விஷயங்கள்ல ஆகமங்களை பத்தியும் அங்கங்க வேதத்திலேருந்து போனதுதான் ஆகமம், வேதாகமம் அப்பர் சாமிகளை வேதமும் வேதமோட ஆரங்கம் ஆயினை அப்படின்னு அவர் சொல்றாரு. வேதமும் ஆரங்கமும் அவனோட சுரூபம் தான். ஏன்னா ஆகமம் பஞ்சவக்தர்து கதம் து கிரிஜானனம் மதம் எஸ்ய வாசுதேவசிய தஸ்மாத் ஆகமம் இத்திச்சதே அப்படின்னு இந்த ஆகம காமிகாகமம் மகுடாகமம் ஆதுலாகமம் அப்படின்னு பல ஆகமங்கள் பரமேஸ்வரனுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆலயங்கள் பூஜையெல்லாம் நடக்க வேண்டாமா, அது இன்னென்ன மொழியில நடக்கணும்னு சொல்லிட்டு பரத்வாஜர் வசிஷ்டர் இந்த மாதிரி பல ரிஷிகளை வந்து இதுக்குன்னு செலக்ட் பண்ணி பரமேஸ்வரன் வந்து கைலாசத்திலேருந்து அவன் அஞ்சு முகம் அகோரம் தத்புருஷம் வாமதேவம் ஈசானம் தத்புருஷம் அகோரம் சத்யோஜாதம் இந்த மாதிரி அஞ்சு முகங்கள்லேருந்து இந்த அஞ்சு ஆகம் அஞ்சு முகங்கள்லேருந்து ஆகம் பதினெட்டு ஆகங்களை வெளியிட்டானான். ஆகமும் பஞ்சபக்தரஸ்து பரமேஸ்வரனுக்கு பஞ்சபக்தரன் பேர், அஞ்சு முகம் பக்தரம்னா முகம், அஞ்சு முகங்கள்லேருந்து இந்த பதினெட்டு ஆகமங்களை அவன் வெளியிட்டான். ஆகமும் பஞ்சபக்தரஸ்து கதம் து கிரிஜானனம் எதுக்கு அம்பாவை வச்சுருந்து கிரிஜான அம்பாளுக்கு பேர், கிரி ஆனனம்னா அம்பாவோட முகம், அம்பாவோட முகத்தை பார்த்து இது ஃப்ளோ ஆகிட்டு இருந்துதான். பரமேஸ்வரன் சொல்ல 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 அம்பாளோட வகையில திறந்து கட்டுண்டே இருந்தான். ஆஹா ரொம்ப அற்புதமான விஷயங்களா இருக்கே சொல்லிட்டு அம்பாள் கிரிஜா ஆனன் அம்பாவோட முகத்தை பார்த்து இந்த ஆகமங்கள் வந்து டெலகாஸ்ட் ஆகிட்டே இருக்குதான். ஆகம் கஜா கதம் து கிரிஜானனம் பக்கத்துல மகாவிஷ்ணு உட்காண்டிருந்தாரான் அம்பாவோட அண்ணா. மதம் எஸ்ஸி வாசுதேவசிய மதம் எஸ்யானா வாசுதேவ் ஓம் பேஷ் பேஷ் ரொம்ப இதுதான் சத்தியம் சத்தியம் புனசத்தியம்ன மாதிரி மகாவிஷ்ணு வந்து மதம் எஸ்ய வாசுதேவசிய இது இந்த ஆகமங்கள்லாம் எது வாசுதேவனான மகாவிஷ்ணுவெல்லாம் ஆமோதனம் பண்ணப்பட்டதோ ஆமோதனம்னா பேஷ் பேஷ் கரெக்ட் கரெக்ட் ரொம்ப சத்தியமான வார்த்தை சத்தியமான வார்த்தைன்னு ஆமோதனம் பண்றது. மதம்னா அவளோட மதம் இது என்னுடைய மதம் சொல்றது இல்லையா, அவளுக்கு இது அபிப்பிராயமோ அது மதம்னு சொல்லுவா. மதம் எஸ்ய வாசுதேவசிய தஸ்மான் ஆகமம் இத்திச்சதே அதனால இதுக்கு ஆகமம் ஆகம் பரமேஸ்வரன் முகத்திலேருந்து வெளியில ஆகமம்னா வெளியில வந்தது, கமனம்னா வெளியில வர்றது, ஆகமனம்னா வெளியில வருது, அதனால தான் ஆகமம்னே பேர் வந்தது. பரமேஸ்வரன் நாலு முகத்திலேருந்து நாலு வேதத்தை வெளியிட்டார், கண்ணுக்கு தெரியாத தலையில உள்ளது ஈசார முகத்திலேருந்து பிரணவத்தை வெளியிட்டார். ஸோ இந்த வேதம்ன்றதே மகேஸ்வரனோட அஞ்சு முகம் உள்ள பஞ்சானன குஹரே பஞ்சமுகஸ்தி குஹரே பஞ்சமுகஸ்தி கோ குதோ பீஹிங்கிறார் சிவானந்த லகரியில. அஞ்சு முகம் உள்ள சிங்கம் என் ஹிருதயத்தில் இருக்கிற சமயத்தில் என்னை யமனால என்ன பண்ண முடியும்னு சேலஞ்சா ஆதிசங்கருக்கு சிவானந்த லகரியில ரொம்ப அழகா சேர்க்கிருக்க சொல்றார் அவர். அது மாதிரி பஞ்சமுகனான பரமேஸ்வரன்லேருந்து ஆகமம் வேதம் முதல்ல வெளியில் வந்தது. அந்த வேதத்தை வந்து வச்சு சிவ பூஜையெல்லாம் நடக்கணும். முதல்ல சிவலிங்கம்ன்றது ரொம்ப விசேஷம். மூலத்தோ பிரம்மரூபாய் மத்தியதோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவலிங்காய் சிவலிங்கா சிவரூபாய் சிவலிங்காய் தே நம. சிவலிங்கம் வந்து ரூபம் அரூபம் ரூபாரூபம்னு எதுவுமே அரூபம். இப்போ வந்து காத்து அகண்ட வழி ஆகாச சரீரம் பிரம்ம சத்யாத்ம பிராணாராம் அம்மனானந்தம் சாந்தி சமுர்தம் அமிர்தம் இதி பிராச்சீர யோக்யோபாஸ்வ அப்படின்னு தைத்திரி உபநிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்கு. அதாவது ஆகாசமே பஞ்சபூதங்களில் முதல்ல பிருத்திவி, அதுக்கு மேற்பட்டது ஜலம், அதுக்கு மேலே சூக்ஷமானது அக்னி, அதுக்கு மேலே அக்னிக்கு மேலே சூக்ஷமானது வாயு, வாயுக்கு மேலே அதிசூக்ஷமானது ஆகாசம். அப்படிதான் அந்த ஸ்டெப்பில் தான் பிரபஞ்சமே உண்டாச்சு. முதல் முதல்ல பிரம்மத்தை சேர்ந்து ஆகாசம் தான் உண்டாச்சு. ஆகாசத்துலேருந்து வாயு உண்டாச்சு. வாயோர் அக்னி அக்னேராக அக்னி பிருத்வி பிருத்வியா ஓஷதைய ஓஷதை வித்யோன்னம் அண்ணா புருஷ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மெத்தாடிக்கனா அந்த எப்படி சிருஷ்டி உண்டாச்சுன்றதை உபனிஷத்து சொல்கிறது. முதல்ல பிரம்மத்துலேருந்து ஆகாசம் உண்டாச்சு, ஆகாசத்துலேருந்து வாயு உண்டாச்சு, வாயுவிலேருந்து அக்னி, வாயோர் அக்னி அக்னேர் ஆப ஆப்பம்னா ஜலம், அக்னியிலேருந்து ஜலம் உண்டாச்சு. அக்னி கொடுத்துனா அதே நீராவி சொல்கிறது இல்லையா. நீராவி வந்து இப்போ மேலே ஏதாவது ஒரு தட்டை வரும், அக்னி எரியிற சமயத்தில் மேலே தட்டை பிடிச்சா அதில் ஸ்பார்க்ஸ் மாதிரி உண்டாருது, அதான் நீராவி. அதுக்குள்ளேருந்து ஜலமாக சொட்ட ஆரம்பிச்சுடுது. அக்னியிலேருந்து ஜலம் உண்டாச்சு, ஜலத்திலேருந்து பிருத்திவி, ஜலமே இறுகி ஐஸ் கட்டியாருது. ஐஸ் கட்டியே ரொம்ப நாள் வடதுருவ பிரதேசங்கள்லாம் போனால் ஐஸ் கட்டியாவே மூணு மாதம் சமுத்திரம் அப்படியே உறைஞ்சு கிடக்கும். அதில் சில ஆல்கேஸ்ன்னு சொல்ல சில விதமான புல்கள் மாதிரி உண்டாகும். அது அது ஐஸ் கட்டியாக இருக்கிற இடங்கள்ல அது திடமாயிடுறது இல்லையா. அந்த ஐஸ் கட்டியிலே முளைக்கிற அந்த சில் நஸ்ல முளைக்கிற சில ஆல்கே மாதிரி சில ஜந்துக்கள்லாம் இருக்குது, தாவரங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி இதுலேயே பிருத்திவி இது மாதிரி உண்டாச்சு. அதில் ஆகாசமே பரமேஸ்வரனுக்கு சரீரமா, அப்படிப்பட்ட அதிசூக்ஷமான அதிகிராக்கியம் ஏதோ வாசோ நிவர்த்தே அப்பிராப்பிய மனசாசக ஆனந்தோ பிரம்மணம் வித்வான் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வர சுரூபம் வந்து மனசுக்கும் வாக்குக்கும் வாச்சாம் அகோச்சரம். அந்த வாது வாக்குக்கும் மனசும் எட்டாவது சுரூபம். ஆகாசத்தை பத்தி நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும்? அவகாச விதி ஆகாசகான்றது வியாகரணம். ஆகாசம்னா ஏன் ஆகாசம் அதுக்கு சொல்லணும்? அவகாசம் இடைவெளி, இடைவெளி இருக்கிறதுனால அதுக்கு ஆகாசம். இப்போ ரெண்டு சுவர் இருக்கு, ரெண்டு கையை உடைய சொல்லுங்க. இடப்பட்ட பிரதி ஒரு பானை இருக்கு, பானைக்குள்ள ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா, அது பேர் கட்டாகாசம் சொல்லணும். அதாவது குடத்துக்குள்ள உள்ள இடைவெளி, இடைவெளி எது இடைவெளி கொடுக்குறதோ அது ஆகாசம் பேர். இப்போ அகண்டமான ஆகாசம் கட்டாகாசம் மட்டாகாசம்ங்கிறோம். கடத்துக்குள்ள குடத்துக்குள்ள இருக்கிற வெளி, மடக்குன்னா ஒரு சின்ன கையில் ஒரு சொம்பு, அதுக்குள்ள ஒரு வெளி இடைவெளி இருக்கு. அகண்டமான ஸ்பேஸ் அது ஒரு வெளிதான், அதுக்கு தடை போட முடியாது. இந்த மாதிரி அது எங்கும் ஆகாசத்துக்கு லட்சம், அது சூக்ஷமான விஷயம். ஆகாசத்தை டிஃபைனே பண்ண முடியாது. அதாவது ஆகாச ஆகாசவது சரீரம், ஆகாசமே சரீரமா பிரம்மத்துக்கு இருக்குதுன்னா அதை பத்தி நம்ம நினைக்க முடியுமா? அது அரூபம், அதை நம்மளால கிராக்கியம் பண்ண முடியாது. இப்போ இப்போ ஒரு ஈஸ்வரனை தியானம் பண்ணு, ஆகாசம் அவருக்கு சரீரம், அப்படிப்பட்ட ஆகாச சரீரம் உள்ள ஈஸ்வரனை தியானம் பண்ணுன்னா மனுஷாளோட புத்தி அது எட்டாது. மனுஷாளோட புத்தி வந்து ஒரு லிமிட்டேஷன் உள்ளது, அதுக்குள்ள அதை அடைக்க முடியாது. அது வந்து புத்தி வந்து ஒரு லிமிட் உள்ளது, அது புத்திக்கு அதை கிராக்கியம் பண்ணணும்னா புத்திக்கும் ஒரு பிடிப்பு இருந்தா தான் அதுக்கு அதை கொண்டு வர முடியும். அதனோட அதனோட லெவலுக்கு அது வர முடியும்.
அதுக்கு ஒரு பக்குவம்,
அதுக்கு ஒரு பக்குவம் பக்குவம் இருக்கிறவாள் கூட உங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமா யோக சக்தி இருந்தா தான் அதை கிராக்கியம் பண்ண முடியும். அதுக்காக வேண்டி என்ன பண்ணா, அதுக்கு ஒரு ரூபம் கொடுக்கணுமே. ஆனா ரூபம் கொடுத்தா கரைச்சரடம். ஒரு ரூபம்னா என்ன? மனுஷ ரூபத்தை வச்சுதான் நம்ம டிசைட் பண்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூபம் இருக்கு. கிளிக்கு ஒரு ரூபம் இருக்கு, செடிக்கு ஒரு ரூபம் இருக்கு, ஸ்தாவரம் ஜங்கமம்னு நம்ம சொல்றோம். எல்லாமே உலகத்துல உள்ளது எல்லாமே ஸ்தாவரம் ஜங்கமம் ரெண்டா பிரிச்சுடலாம். ஸ்தாவரம்னா வேறு விட்டு இடத்த விட்டு நகர முடியாதபடி இருக்கு. இப்ப ஸ்தாவரம்னா மரம் மட்டை புல், இதுக்கு ஒரு உருவம் இருக்கு. மரத்தை வச்சுட்டாங்கன்னா அது கீழே ட்ரங்க் போர்ஷன், கிளை பாகங்கள், இலை பாகங்கள், பழம், இப்படி அதுக்கு ஒரு உருவம் சொல்றோம். மனுஷாளுக்கு ஒரு தலை இருக்கு, என்றான உடம்புக்கு சிரசை பிரதானம்ன்ற மாதிரி தலை இருக்கு, ரெண்டு கை இருக்கு, ரெண்டு கால் இருக்கு. இதுவே மனுஷன் திரிய பிராணிகள், திரியக்குனா இப்போ இடையா அப்படி இருக்கிற மிருகாதிகள், அது பசு இந்த மாதிரி மிருகங்கள்லாம் இருக்கு, என்ன மான் இந்த மாதிரி உருவங்கள்லாம், இதெல்லாம் இப்படி குறுக்க நடக்கிறது. அது இருக்கு நாலு கால் கொம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனோட ஒரு ரூப லட்சணம். இது ரூபம். அரூபம்ன்றது ஆகாசம் மாதிரி, ரூபம்ன்றது இப்படி மனுஷனை மாதிரி ஒரு ரூபம், மிருகங்கள் மாதிரி ஒரு ரூபம். இந்த மாதிரி ரூபம் கொடுக்கணும்னா எந்த ரூபத்தை நம்ம ஆராதனை பண்ண முடியும்? அதனால மனுஷ ரூபத்தில் ஆராதனை பண்ணலாம் அப்படின்னு சிவனுக்கு சில ரூபங்கள்லாம் ஆகமங்கள் கல்பிச்சிருக்கு. அப்போ ரூபமும் வேண்டாம். சில பேர் வந்து எனக்கு ரூபம் பிடிக்கலை, அரூபமாகவும் தியானம் பண்ண முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறது? ரூபாரூபம்னு ரொம்ப அது வந்து ரொம்ப சிரேஷ்டமானது. ரூபம் அரூபம் ரெண்டும் கலந்து ரூபாரூபம் சொல்லுவாள். இது சிவலிங்கத்தோட ரூபம். இது ரொம்ப உத்கிருஷ்டமான விஷயம். இந்த ரூபாரூபமான சிவலிங்கத்தை எவன் சதாசரூபாலும் தியானம் பண்ணுறனோ, வாயிலார் நாயனார்னு அறுபத்தி நாயனார் ஒருத்தர் இருந்தார், பூசலா நாயனார் இருந்தார், அவரும் அறுபத்தி நாயனார்ல நாயன்மார்ல ஒருத்தர், இவெல்லாம் வந்து சிவலிங்கத்துக்கு ஹிருதயாச்சலேஸ்வரர் கோவில், நீங்க வந்து இது பக்கத்துல திருநின்ற ஊர் போனேன்னா அங்க ஹிருதயாச்சலேஸ்வரர் கோவில் இருக்கு, அங்க வந்து பூசலா நாயனாரோட பிம்பம் இருக்கு மூலஸ்தானத்திலேயே, அவர் ஹிருதயத்துல சிவலிங்கம் அடிச்சிருக்கும், ஹிருதயத்திலேயே அங்க வந்து ஹார்ட் சம்பந்தமான வியாதிகள்லாம் குணமாறுது அங்க சுவாமிக்கு ஆராதனை பண்ணினான்னு சொல்றான். இருக்கட்டும், அந்த ஹிருதயாச்சலேஸ்வர சுவாமி வந்து ஹிருதயத்துல லிங்க ரூபமா இருக்கு, அந்த லிங்கத்தை வந்து ஹிருதயத்துல தியானம் பண்ணலாம், அதுக்கு வந்து ஒரு பானம் இருக்கு, ஒரு ஆவடையார் இருக்கு, இது வந்து ரூபம் அரும அது கை கலன் காது மூக்கு கால் எதுவுமே கிடையாது, ஒரு பானம்னு பேர் மேல இருக்கிறது வட்டமா இருக்கு. இது எப்படி ரூபா ரூபத்தை இது பண்றதுக்கு என்னன்னா, ஆதியில வந்து எல்லாமே அக்னி வழிபாடு, அக்னி முகாவை தேவாக அப்படி வாக்கியம் இருக்கு, தேவர்களை வந்து அப்படி ஒரு சந்தோஷப்படுத்துறோம்னா அக்னி முகமா ஆகுதி கொடுத்தா தான் தேவர்களுக்கு அதான் ஆகாரமா போறது. நம்மள மாதிரி அதாவது அஞ்சு விதமான சரீரங்கள் உண்டு, பிருத்திவி சரீரம், அக்னி சரீரம், வாயு சரீரம், ஜல சரீரம், ஆகாச சரீரம் விட்டுருங்க, ஆகாச சரீரம் பரமேஸ்வரனோட சரீரம், இந்த நாலு மீதி நால பஞ்சபூதங்கள் இந்த நாலு சரீரத்துக்கு தேவர்கள் மனுஷர்கள் அப்புறம் வந்து பைசாச்சங்கள் இப்படி அமர கோஷத்துல தேவ ஜாதி தேவயோனி மனுஷ யோனி ஆசுர யோனி இப்படி சிலதெல்லாம் பிரிச்சிருக்கு அமர கோஷத்துல, இதை பத்தி அமரசிம்மன் இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கான். தேவ யோனின்னா தேவர்கள், யோனின்னா அந்தந்த இதுல பிறந்தவன், அந்த ஜாதியில பிறந்த, ஜாதியும் சொல்லக்கூடாது, அந்த ஜீன்ஸ்ல பிறந்த, அந்த உருவத்துல உடம்பு எடுத்தவா தேவ உடம்பு அப்படின்னா அவளுக்கு சில லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவளுக்கு நம்மள மாதிரி ரத்த மாம்சம் அப்ராகிருத சரீரம், பிரகிருதம்னா மண், இந்த மண்ணு சரீரம் இல்லாதவா, பிரகிருதி சம்பந்தமான நம்ம நம்ம உடம்புக்குள்ள என்னெல்லாமோ கால்சியம் இருக்கு அப்புறம் நைட்ரஜன் இருக்கு இந்த மாதிரி மண் இருக்கு, மண் சம்பந்தப்பட்ட பிரகிருத்தினா மண், மண் சம்பந்தம் இல்லாத சரீரம் உள்ளவா அப்ராகிருத சரீரங்கள். இதுக்கு ராமாயணத்துல லட்சணம் சொல்லுவோம், தேவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவளுக்கு மூணு லட்சணம். ராமாயணத்து சரபங்காசிரமத்துக்கு ராமர் சீதையை காட்டுல போற சமயத்துல ராமர் வந்து முதல்ல போறார், நடுவில் சீதை போறா, பின்னாடி லட்சுமணன் காப்பா மேலே வந்துட்டு இருக்கான். அப்போ அகஸ்திய இவர் அனசுய அத்திரி அனசுய தரிசனம் பண்ணிட்டு ராமர் வந்து சரபங்கர் அவர் ஆயிரக்கணக்கானவர்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்காராம் இந்திரலோகத்துக்கு பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு. அப்போ வந்து இந்திரன் பிரம்மா வந்து இந்திரனை கூப்பிட்டு சரபங்கர் நீ பிரம்மலோகத்துக்கு கூட்டின்னு வா, நீ தான் நேரில் போய் பூர்வம் வெத்தலை பார்க்க வச்சு பூர்ணகும்பம் வச்சு அவர் கூட்டின்னு பெரிய மகானவர்னு இந்திரனே அனுப்பிச்சு வைக்கிறார். பிரம்மாவோட கொள்ளு பேரன் தான் இந்திரன், பிரம்மாவோட மரீச்சி, மரீச்சிட்டு உள்ள கஷ்யவர், கஷ்யவரோட பிள்ளைதான் இந்திரன். என்ன அந்த இந்திரன் வந்து இந்திரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு சரபங்கர் பிரம்மஞானியவர் அவரோட ஆசிரமத்துக்கு தன்னுடைய தேவர்களோட வாயு அக்னி பகவானோட நேரம் ஆகாயத்தில் வந்து நின்று கூப்பிடறான் சரபங்கர். அப்போ சரபங்கர் வந்து அப்பா ராமர் வந்து மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்து அவர் தரிசனம் பண்ணிட்டு தான் அவர் சங்கல் பண்ணியிருக்கேன், அவ்வளவா ராமாவதாரத்தை எதிர்பார்த்துருக்கேன், இப்போ ஆயுத்து ராமர் அவர் தீர்க்க தரிசனம் தான் சொல்ற, இது கிட்டக்க ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்டக்க வந்துட்டார் ராமர் சீதையோட வந்துருக்க, அவர் அதிதி சத்காரம் பண்ணி என்னால் முடிஞ்ச பழங்களை அவருக்கு கொடுத்துட்டு அப்புறம் நான் அவன் லோகத்துக்கு வரேன், நீ முதல்ல போயிட்டு வா பிரம்மாட்டு சொல்லி ரொம்ப சந்தோஷம், நீ ரந்திச்சு வச்சதுக்கு நான் பின்னாடி நான் வந்துக்கிறேன், ராமருக்கு அதிதி சத்காரம் பண்ணி வச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அவர் இந்திரன் வந்து கூப்பிட போகிற சமயத்தில் ராமாயணத்திலேயே வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் அரண்ய காண்டத்தில் இது அயோத்தியாவிட முடிச்சு அரண்ய காண்டத்தில் இது வருது, சரபங்கா ஆசிரமத்தில் பார்த்து ராமர் போயிட்டு இருக்கார். அங்கே அத்திரி பகவான் சொல்கிறார், நீ சரபங்கரையும் தரிசனம் பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அத்திரி சொன்னா அத்திரி மகரிஷி சொன்னாங்க. சரபங்கா ஆசிரமத்தை வழி கேட்டுட்டு அங்கேருந்து 25-30 மைல் இருக்கும் போல் இருக்கு அந்த தண்டகாரண்ய பிரதேசத்தில், இவர் வர சமயத்தில் சரபங்கராசன் கிட்டக்க ஒரு பர்லாம் கிட்டக்க வந்துட்டார். அப்போ சட்டுன்னு ராமர் வந்து பின்னாடி வர சீதையை லட்சுமணையும் பார்த்து சொல்லிட்டு ஹே நின்னுங்கோ அப்படின்னு ஒன்று என்ன ரெண்டு பேர் தகச்சு மேலே பாருங்கோங்கிறார். அங்கேருந்து ஒரு பர்லாம் தள்ளி ஆகாயத்தில் ஒரு 500 அடி உயரம், அவ்வளோ உயரத்தில் இருந்தால் தான் இந்த 1.5 பர்லாங்லேருந்து அது தெரியும் போல் இருக்கு. இப்பவுமே ஒரு மரம் மட்டைகள்லாம் இருக்கு காட்டு பிரதேசத்தில், ரொம்ப உயரத்தில் ஒரு 1000 அடி உயரமும் 500 அடி உயரத்தில் யாராவது ஒரு விமானமும் எதாவது வந்தால் தானே நமக்கு தெரியும், 10 அடி உயரத்தில் இருந்தால் மரங்கள்லாம் மறைக்கும் இல்லையா, நம்ம விஷனுக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, அதனால ஏதோ ஒரு 500 அடி உயரத்தில் ஒரு காட்சியை பார்த்து தடுத்து நிறுத்துறார் ராமர். இங்கே பாரு தேவர்கள்லாம் நிற்கிற பாரு ஆகாயத்தில் தங்கமயமான அக்னி மாதிரி ஜொலிக்கிற ரத்தம் தங்கமயமான தேரில் தேவர்கள்லாம் நிற்கிறா அப்படின்னு எல்லாரும் தகச்சு போய் சீதையும் லட்சுமணரும் பார்த்ததில்லை, தேவர்கள் அது வரைக்கும் பார்த்ததில்லை, ராமரே பார்த்துருக்காருன்னு அவர் ராமருக்கு பார்த்துருக்காருன்னு அவர் சொல்கிறார். அண்ணா ஆச்சரியம்னா இதில் அக்னிமயமான தேர்ந்து சொல்கிற எல்லாம் யுவாக்களாக இருக்காளே, 25 வயசு மதிக்கலாம் ஆஜானுபாகுவா 10 அடி உயரத்துக்கு இருக்காளே, எல்லாம் சுவர்ணமயமான தகத்தக்கான சுவர்ணாபரணங்கள்லாம் போட்டுருக்காளே, அக்னிமயமான கேசங்கள் அக்னிமயமான கிரீட்ட குண்டனங்கள்லாம் ரொம்ப லட்சணமாக இருக்காளே, அவெல்லாம் பார்க்குறதுக்கு ஸ்திரீகள்லாம் சாமரம் வீசின்னு இருக்கா, அவெல்லாம் இதில் இந்திரன் யார் வருணன் யார் வாயு யார் இவ்வளோ கேட்குற லட்சணம் சொல்கிற நேரில் நிற்கிறவன் தான் இந்திரன். அந்த சாரதினா மாதிரி பக்கத்தில் சாமரம் போடுறவெல்லாம் அப்சர் ஸ்திரீகள் பக்கத்தில் தேர் புடச்சோட கையில் உருவின ஆயுதங்களோட நிற்கிற ஆயுதங்கள்லாம் தேவர்கள் கூட அவனோட அட்டண்டன்ஸ் இவெல்லாம் நிற்கிறா. இவெல்லாம் எதுக்கு வந்துருக்கு பார், பூமியில் கால் படாதவா தேவலட்சணத்தை இப்போ சொல்கிறார். இவெல்லாம் வந்து நித்திய யுவாக்கள் த்ரிதசால்னு பேர், அதாவது பால்யாவஸ்தை, குமார கௌமாரவஸ்தை, யௌவனாவஸ்தை, வார்த்தக்கியாவஸ்தை, வருஷாளுக்கு இந்த 4 அவஸ்தைனா இந்த மாதிரி நாலு ஸ்டேஜ் அவஸ்தைனா நம்ம பிரகிருதமா அவஸ்தப்படுறோன்றது எடுத்துக்கூடாது. சம்ஸ்கிருத அவஸ்தை இருந்து ஒரு வாரத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அவஸ்தா பேதம்னா அந்தந்த ஸ்டேஜ்னு அர்த்தம். பால்ய அவஸ்தான் அஞ்சு வயசுக்கு உட்பட்ட இதுக்கு பால்ய அவஸ்தான்னு பேர். பால்ய பருவம், பருவம்னு சொல்லலாம், அவஸ்தைய பருவம்னு சொல்லலாம். பால்யாவஸ்தா கௌமார அவஸ்தைன்றது பதினாறு வயசுக்கு உட்பட்டதுக்கு பதினாறு பதினாறுன்னு சொல்லணும்னா பதினெட்டு இருபது வயசு வரைக்கும் கௌமார அவஸ்தைன்னு சொல்லலாம். இருபது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் யௌவனம், நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் வச்சுக்கலாம், அது யௌவன அவஸ்தைன்னு சொல்லலாம். அதில் வந்து முப்பது வயசு வரைக்கும் தான் சாஸ்திரம் பொதுவாக யௌவனம், முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் யௌவனம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அந்த யௌவன அவஸ்தைன்னா பொதுவாக இருபத்தஞ்சு வயசு யுவா அப்படிதான் நம்ம சொல்கிறோம். இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்ட வயசு யௌவனாவஸ்தையில் இருக்கிறவா அப்படின்னு சொல்கிறார் அவர். இருபதுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவா தேவர்கள் அந்த வயசு, அது மாதிரி ஏறவே ஏறாது. திருதசால்னா பால்யாவஸ்தை கௌமாரவஸ்தாண்டி யுவா அவஸ்தையில யௌவனத்தில் இருபத்தஞ்சு வயசு மேற்பட்டு போகாதவா. லட்சக்கணக்கான வயசு இந்திரனோட ஆயுசு வந்து முப்பத்தாறு கோடி வருஷமா என்னமோ சொல்லப்பட்டிருக்கு. முப்பத்தாறு கோடி வருஷம் ஜீவிச்சிருந்த மனுஷ வருஷம் முப்பத்தாறு கோடி வருஷம். அதுக்கு காலங்கள்லாம் சொல்ல மனுஷாவோட ஒரு வருஷம்ன்ற தேவர்களுக்கு ஒரு நாள். அதனால தான் அயனம், தட்சிணாயணம், உத்தராயணம் நம்ம சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய தட்சிணாயணம்ன்றது அவள் வந்து ராத்திரி காலம் அவளுக்கு, உத்தராயணம் வந்து பகல் காலம். நம்மளுடைய டுவெல் ஹவர்ஸ் அவளுக்கு, நம்ம ஆறு மாதம் அவளுக்கு பன்னெண்டு மணி நேரம், இன்னொரு உத்தராயண காலம் பன்னெண்டு மணி நேரம் அவளுக்கு, ஆறு மாதம் அவளுக்கு பன்னெண்டு மணி நேரம். ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் நம்மளுடைய இருபத்தி நாலு மணி நேரம் அவளுக்கு ஒரு நாள், நம்மளுடைய ஒரு வருஷம் அவளுக்கு ஒரு நாள். இப்படி அவளுக்கு முந்நூற்றறுபது நாள் ஆச்சுன்னா நமக்கு முந்நூற்றறுபது வருஷம். நம்மளுடைய முந்நூற்றறுபது வருஷத்தில் எவ்வளவோ ஜெனரேஷன் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருஷம் அதை ஜீவிச்சிருந்தா ஐம்பது வருஷம் ஜீவிச்சதானே எட்டு பத்து தலைமுறை போயிருக்கும். அந்த மாதிரி இவ்வளவு தாத்தா குழு தாத்தா எழு தாத்தானு எட்டு தலைமுறை போயிருக்கும். அது முந்நூற்றறுபது வருஷம் அவளுக்கு ஒரு வருஷம். இப்படி அவள் நூறு வருஷம் ஜீவிப்பான். இதில் இந்திரன் வந்து சாதாரண தேவ அந்த தேவர்களிலேயே உபநிஷத்தில் வந்து கர்ம தேவாள், ஆஜான ஜானான் தேவானாம் ஆனந்தா, கர்ம தேவானாம் தேவானாம் ஆனந்தா, உபநிஷத்தில் பல தேவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மனுஷானந்தம், மனுஷிய கந்தர்வள், மனுஷிய கந்தர்வாள், மனுஷாளுக்கு மாதிரி யுவாத் சாத் சாதி யுவா தியாயக ஆதிஷ்டோ திருஷ்டோ பலிஷ்டக தசிய பிரதிவி தசிய பூர்ணா சியாத் அப்படின்னு மனுஷானந்தம்னா ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்கு. அதாவது யுவாவாக இருக்கணும், நல்ல ஆசிஷ்டனாக இருக்கணும், அதாவது சிஷ்டாச்சாரத்தோட ஆச்சாரமாக உள்ளவனாக இருக்கணும், நல்ல அத்தியனம் பண்ணியிருக்கணும், சாஸ்திரங்களாக கரைச்சி குடிச்சனாக இருக்கணும், எல்லா விதமான பூமிக்குள்ள அத்தனை ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியாக ராஜா சக்கரா ராஜாதி ராஜனாக இருக்கணும். இப்படி இருக்கிற எவனோட எந்த மனுஷன் இருக்கானோ சக்கரவர்த்தியாக இருக்கணும், அவனோட ஒரு ஆனந்தம் தான் மனுஷியானந்தம். அடுத்தவே நம்ம ஆனந்தம்னா எதுக்கு ஈடு கொடுக்கறது, அது ஒரு ஸ்கேல் வச்சிருக்கு. மனுஷானந்தம்னா பெரிய சக்கரவர்த்தி, உலகத்தையே ஒரு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிற அவன் உம்முனு சொன்னான்னா உலகத்தை தூக்கி எறிகிற அளவுக்கு மகாபலம் ஆட்கட்டு பலக்கட்டு இருக்கு மனுஷானந்தம். இதுக்கு மேலே இந்த மாதிரி இவனோட ஆனந்தம், இவன் எவ்வளோ ஆனந்தமான இவன் மாதிரி நூறு பங்கு ஆனந்தம் மனுஷ கந்தர்வாள், அது ஒரு செக்ட் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ தேவ யோனியில் இவ்வளோ ஜாதிகள் இருக்கா. மனுஷ கந்தர்வாள்ன்றது கொஞ்சம் மனுஷாலும் அடிக்கடி பூமியில் வந்து மனுஷாலோட கொஞ்சம் அவள் கண்ணுக்கு தெரிய மாட்டாவா, சில சமயத்தில் கண்ணுக்கு தெரியவும் செய்வா. சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் பெரிய மகான், நாற்பத்தஞ்சு ரெண்டாம் வருஷமாக நம்ம சித்தி ஆகிட்டார் சொல்கிற அருணாச்சல மகிமை. இன்னும் பரணிதரன் எழுதின புத்தகங்களை பார்த்தா சேஷாத்ரி சுவாமியை பற்றி ரொம்ப எலாபரேட்டாக சொல்லப்பட்டு அவர் பார்த்தவரெல்லாம் நீ வயசான எண்பது வயசானவெல்லாம் பார்த்துருக்கலாம். நாற்பத்தி ரெண்டாம் வருஷத்துலேயே அவர் சித்தி ஆகிட்டார். அவர் பெரிய மகான், வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகழ் சுவாமிகளோட குருநாதர் அவர் மகாபெரிவான அவர் நேரில் பார்த்துருக்காவா. அவர் வந்து சேஷாத்ரி சுவாமிகளை வந்து நாலு பேரத்தை கரகண்டவர், பிரம்மச்சாரி. அவர் வந்து மனுஷ கந்தர்வால நேரில் பார்த்ததா அவர் சரித்திரத்திலேயே வருது. அவள்லாம் பிலகரி ராகத்தில் ரொம்ப பிடிப்பு உள்ளவா, அவளுக்கு பிலகரி ராகத்தை பாடிட்டு போறா. அவர் சித்தப்பாக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்க சமயத்தில் ராமசாமி ஜோசியர் சித்தப்பாக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தாராம். அவர் பிரம்மச்சாரி, அவரோட அப்பாவோட தம்பி வரதராஜன், அப்பா தம்பி அவர் தீரம் பண்ணவர். அவர் தம்பி வரதராஜ ஜோசியருக்கு இவர் வந்து ராமசாமி ஜோசியருக்கு எண்ணெய் தேய்ச்சி சமயம் திடீர்னு மித்தத்தில் போய் மேலே பார்த்துட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சாரா. எங்கடா போய் மித்தத்தில் மேலே பார்த்துட்டு வந்துட்டு மேலே கந்தர்வாள்லாம் போறா. இவர் சொன்னாரா, எனக்கு இவரும் வெட்டி பார்த்துட்டு வந்தாரு, எனக்கு ஒன்றும் தெரியல என்ன, நீ கர்மியாக இருக்கும், பல விதமான பாப புண்ணியங்கள்லாம் உள்ளவாளுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டா, பாபமும் இருக்கக்கூடாது புண்ணியமும் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட மகான்களுக்கு தான், இப்படிப்பட்ட வாளுக்கு தான் கண்ணுக்கு தெரியும். அப்போ தன்னை மகான்னு சொல்லிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அப்படி சொன்ன உடனே ஓ உனக்கு தெரிஞ்சதோ அவள் எப்படி இருந்தான்னு கேட்டாரன். நம்ம படங்கள்லாம் பார்த்த மாதிரி தங்கமயமான ரெக்கையை வச்சுட்டு கையில் வீணையெல்லாம் வச்சுன்னு பாடிங்க போறா அப்படின்னு அவர் சொல்லுவார். மனுஷ கந்தர்வாள்னு அவளை சொல்கிறார். இதே மாதிரி இவா நூறு கந்தர் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறவா, அவள் தான் நூறு பங்கு தேவகந்தர்வாள், தேவலோகத்திலேயே இருக்கிறவா. அதுக்கு மேலே ஆஜான ஜான மனுஷ கந்தர்வாள், அதுக்கு மேலே ஆஜான ஜான தேவா கந்தர்வாள், இப்படிதான். அதில் இந்திரன் ரொம்ப கிரேட்டமான முப்பத்தாறு கோடி வருஷம் அவனுக்கு ஆயுசு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவன் எப்படி இருப்பான், பூமியே அவன் பாதம் படாது, ஆகாயத்திலேயே நிற்கிறவா, ஆயிரம் அடி உயரத்துக்கு கீழே இறங்க மாட்டான் அவள். ஆகாய பூ பாபமான பூமியை வந்து அவள் பாதம் படாது. அவள்லாம் சுத்தமாக அக்னே தெய்வீகம், உடம்பு பூரா நம்மளுக்குன்னா உடம்புல வந்து 90% பிருத்திவி அம்சம் இருக்குது, ஒரு 10% ஜலத்தோட அம்சம் இருக்குது, எல்லாருந்தும் ஜலம் இருக்குது, அக்னியோட அம்சம் வயத்தில் சூடு, அப்புறம் கொஞ்சம் வாயுவோட அம்சம் மூக்கில் துவாரங்கள், ஆகாசோட அம்சம் துவாரங்கள்லாம் இருக்குது, வாயுவோட அம்சம் பிராணன், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் 1% 2% இப்படி நமக்கு மெயின் 80% மேலே பிருத்திவி அம்சம். வாயு பைசாச்சங்கள் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரம்மராட்சஸ் பைசாச்சங்கள் அதுக்கு வந்து 80-90% வாயு வாயு தேகிகளை வாழலாம். அதனால தான் நமக்கு மனுஷ சரீரமான பிருத்திவி சரீரம் நம்ம அன்னமாக கொடுத்தா தான் நமக்கு திருப்தி அடையிறது. சாப்பாடுன்னு வயிற்றுக்குள்ள போட்டானா அன்னமய கோஷம் அன்னக்கத பிராணால் நமக்கு பேர் அன்னக்கத பிராணம். நம்ம பிராணம்லாம் அன்னத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. சாப்பாடு சாப்பிடணும் பிராணம் போயிடும். நம்ம பிராணம்லாம் அன்னத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. 10 நாள் 3 நாள் சாப்பிடலன்னா சுருதி இறங்கிடும், அவ்வளோதான் பிராணம் போயிடும். அதுக்கு மேலே ஏதோ கொஞ்சம் ஜீவிச்சிருக்கும் அவ்வளோதான், அப்புறம் ரொம்ப நாள் ஜீவிக்க முடியாது. அன்னக்கத பிராணால் பேர். அப்புறம் வந்து வாயு கத பிராணான்றது வாயு வந்து இருக்கிற வரைக்கும் இருக்குது பைசாச்சங்கள், அதுக்கு எல்லாமே வாயு கத பிராணம் வாயு சரீரம் பேர். காற்று மாதிரி எங்கும் பரவு, அதுக்கு சில பலி இத்தியாதிகள்லாம் கொடுத்தா அதை திருப்தி பண்ணணும். அது கண்ணால் திருப்திப்பட்டே அதுகளுக்கு சில முகர்றது, அதாவது கிராணம்னு பேர். இப்போ நாய் முதல்ல இந்த மோப்பம் சக்தி இருக்கு இல்லையா, அதை மாதிரி அதுகள் அதை வச்சு திருப்தி பண்ணுறான். தேவர்களுக்கும் அந்த முகப்பு முகர் இது இருக்குது. அதனால தான் அவளுக்கு நிவேதனம் பண்ணுறதுன்னா அந்த ஆவி உனக்கு அன்னம் எனக்குன்னு நம்ம சொல்கிறோம். பரமேஸ்வரன் நைவேத்தியம் பண்ணோன்னே அப்போ அவரே நேரம் நம்ம நைவேத்தியம் பண்ணுற அன்னத்தில் அவரே தேவதைகளை கையை போட்டு சாத்தம் எடுக்க ஆரம்பிச்சா சுவாமி கிட்டே நான் சாத்தம் கொண்டு போவோமா, நம்ம கொண்டே போக மாட்டோம். அதனால் சாமி எனக்கு நைவேத்தியம் காமிக்கிறோன்னு இருக்காங்க, ஒன்றும் சாப்பிடலை. அவர் வந்து அந்த அன்னத்தை பார்த்து நீ கொடுத்த அன்னத்தை உனக்கே நிவேதனம் பண்ண தெரிவிக்கிறேன், நிவேதனம்னா தெரிவிக்கிறேன்னு அர்த்தம். தேவர்கள் வந்து ஆவியிலேருந்து திருப்தி அடைகிறார், முகந்து பார்த்து அவர் திருப்தி வயர் திருப்தி ஆகிடறான். அது ரொம்ப சந்தோஷமான, நமக்கு இப்படி ஒரு சக்தி இருந்தால் சந்தோஷம் தான். ஆனால் சாலிடாக சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தியாக இருக்குது. அப்போ அக்னே தேவிகள் எதுவும் சுட சுட அக்னியில் கொடுத்தா தான் அவளுக்கு அது போய் சேரும். ஆவு தீனு பேர் நெய்யாவோ பல விஷயங்கள் அக்னியில் ஹவிஸ் அந்த சாத்தில் நெய்யை கலந்து ஹவிஸ்னு பேர். அது சாதமும் நெய்யும் குழம்பெல்லாம் இருக்கும், அது அதை கலந்து போட்டால் தான் ஹவிஸ்னு பேர். அதை கலந்து போட்டால் தான் அது நேராக தேவர்களுக்கு போகிறதா சாஸ்திரம் சொல்கிறது அந்த ஹவியம். அப்புறம் பித்திருக்கள் வந்து ஜலம், அவளுக்கு தர்ப்பணாதிகள் பண்ணால் தான் பித்திரு ஜலிய தேவிகள். பித்திருக்கள் எல்லாம் ஜலஸ்வரூபமாக இருக்கா, அவளுக்கு ஜலத்தை வந்து தர்ப்பணம் பண்ணுறோம். ஜலத்தை அமாவாசை புண்ணியகாலம் பருவகாலங்கள் விஷு புண்ணியகாலங்கள் இந்த சங்கராந்தி புண்ணியகாலம் இதெல்லாம் தர்ப்பணம் பண்ணால் அதில் திருப்தி அடையலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சரீரம் சொல்லப்பட்டிருக்கு. இதில் பஞ்ச சரீரங்களும் ஆகாச சரீரம் பிரம்மை. அதே மாதிரி இந்த அரூபா ரூபம் அரூபத்தில் சிவலிங்கத்தை வந்து ரூபத்திலே ஜெயிக்க முடியாது, அரூபத்திலே ஜெயிக்க முடியாது. அதனால சிவலிங்கத்தை தியானம் பண்ணுறவன் வந்து சீக்கிரம் மோட்சத்தை அடையிறான்னு சாஸ்திரம் சொல்கிறது. எதுக்கு இவ்வளோ சொன்னேன்னா, ஆகாச சரீரமான பிரம்மத்தை தியானம் பண்ண முடியாது, அவனுக்கோ கைவல்ய பதம் சிவ சாயுத்தியம் அடையான். அது ஒரே வழி ஈஸ்வரானுக்ரஹா தேவ பும்சாமத் பைரவாசனா மகத் பயத்கிருத்ராணாம் தித்ராணாம் உபஜாயதே சிவபூஜாதே ஈஸ்வரானுக்ரஹம் லப்யதே அப்படின்னு உபனிஷத்துலாம் சொல்கிறது. ஈஸ்வரானுக்ரஹம் வேணும்னா, அத்வைத ஞானம் வேணும்னா, ஈஸ்வரானுக்ரஹம் இருந்தால் தான் பிரம்மஞான சிவ சாயுத்தி அகம் பிரம்மாஸ்மி பரமேஸ்வரனே நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சாட்சாத் சிவஸ்வரூபத்தில் தன்னை கணக்கணும்னா ஈஸ்வரானுகிரகம் இருந்தால் தான் முடியும். ஈஸ்வரானுகிரகம் இல்லாமல் யாராலே ஆகாசத்தை வந்து ஒருத்தன் வந்து தோலாக சுருட்டணும்னா ஈஸ்வர சம்மதம் இருந்தால் தான் அப்படி பண்ண முடியும். ஈஸ்வர சம்மதம் இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ணவே முடியாது. அந்த ஈஸ்வரானுகிரகம் வரணும்னா எப்படி, சிவபூஜை உண்டு தான் இன்னைக்கு வழி. அந்த சிவபூஜைக்கு என்ன வழி, கரச்சரணாதயங்களோட ஒரு விக்கிரகத்தை நம்ம பூஜை பண்ணப்போ அதில் பல பேருக்கு அபிப்பிராய பேதம் வரும். சிவனுக்கு மீசை உண்டா, தாடி உண்டா, மீசை வைக்கலாமா, தாடி வைக்கலாமா, இப்படிலாம் பல பேர் ஒருத்தர் மீசை வச்சானா அது நல்லா இல்லைன்வா, அதில் சில கான்ட்ரவர்சியல் இதெல்லாம் வர சான்ஸ் இருக்குது. சிவலிங்கத்தை தியானம் பண்ணால் இந்த தொந்தரவெல்லாம் எதுவும் கிடையாது. ஜடாமண்டலத்தோடு சிவனை தரிசனம் பண்ணுறது சில பேர் பிரியம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா மேனாதேவியே பார்வதி பரிணய காலத்திலேயே பரமேஸ்வரன் ஜடாமண்டலத்தோடு பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்தார். இப்போ மேனாதேவி இமவானோட பட்டணத்தில் அழகாக கைலாசத்தில் பட்டணம் இமவானோட நகரம் அங்கேயிருந்து பார்த்துட்டு இருந்தானா, அது சமயத்தில் பரமேஸ்வரன் அஞ்சு முகத்தோட புலித்தோலை பாம்பை கட்டின்னு வரது பார்த்தோன்னே அவளுக்கு ரசிக்கலை. என்ன இப்படி வராரே தன் பொண்ணு அழகான ராஜகுமாரியான கிரிஜா தன்னுடைய பார்வதிக்கு இப்படி ஒரு மனாளனாக இருக்கான், மனசு வருத்தப்பட்டு உடனே பரமேஸ்வரனுக்கு மனசில் தன் மாமியார் என்ன நினைக்கிறார்னு புரிஞ்சுட்டா. டக்குன்னு அவருக்கு தெரிஞ்சுட்டு உடனே தன்னை ஜடாமண்டலத்தை கிரீட்ட குண்டலமாக மாற்றிட்டாராம். அது காந்தபுராணம் சிவபுராணம் எல்லாம் சொல்கிறது. தன் தோளில் உள்ள பாம்புகளே அதை தான் நான் படமாக போட்டிருக்கேன். அது உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரம்முன்றதுல அப்படி தான் அதை வர்ணிக்கிறேன்.
அதை பேஸ் பண்ணி தான்
அதனால் நீங்கள் இதை பார்க்கணும்னா திருவிழிமலை க்ஷேத்திரங்களில் கல்யாணசுந்தர மூர்த்தியை பார்த்தே எல்லாரும் திருமணஞ்சேரி கல்யாணசுந்தர மூர்த்தியை பார்த்தாலும் மாப்பிள்ள காலத்தில் சுவாமி வந்து ஜடாமண்டலத்தை கிரீட்ட குண்டலத்தோடையும் ஆற கையுரங்களோடையும் ரொம்ப அழகாக மகாவிஷ்ணு மாதிரி ஜொலிச்சு நிற்கிறார். செவந்த நேரத்தில் அப்படி இருக்கார், மகாவிஷ்ணு நீல நேரத்தில் இருக்கார். இது செவந்த அதே ட்ரெஸ்ஸை பரமசிவனுக்கு செவந்த நேரத்தில் ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நிற்கிறார்.
இப்போது வேதாந்திகள்லாம் வந்து பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராதிச்சுட்டு இருக்கா, அதுக்கு ஒரு பெயர் கொடுக்காம ஏதாவது சிவனோ விஷ்ணுவனோ சொல்லாத அப்படிக்கு இருக்கா. இப்போது வேதம் வந்து ஸ்பஷ்டமாக பிரம்மம் தான் பரமேஸ்வரனுங்கிற மாதிரி இடங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் சொன்னால் தெரிஞ்சுக்கலாம்.
வேதம் பரமேஸ்வரன் தான் பிரம்மம்ன்றதுக்கு உங்களுக்கு ஸ்ரீருத்ரமே இதுக்கு ஆதாரம். தமுஷ்டி சுஷஸ்வன் வாயோ விஸ்வ சக்ஷயாதிபேரஜஸ்ய யக்ஷ்வா மஹேசௌ மானசாய ருத்ரன் நமோ அபிர் தேவமசுரந்துவஸ்ய அயம் மேஹத்தோ பகவான் அயம் மே பகவத்ர அயம் மே விஸ்வபேஷஜோயக்னி சிவாபிமர்சன அப்படின்னு இது ரிக்வேதம். இது ஸ்ரீருத்ரன் ஜபம் ஜபிக்கிற சமயத்துல நம்ம வந்து கடைசி பாகத்தை திரையம்பகத்துக்கு அப்புறம் இதை சொல்லுவோம். இது ஆக்சுவலி ரிக்வேத மந்திரம் இது. இது ரிக்வேதத்தை இதை 11 தடவை எவனத்தை நான் ஆவருத்தி சொல்றேன்னா ஸ்ரீருத்ர ஜபம் பூரா சொன்ன பலன் அடையறான் அப்படின்னு அதுக்கு அந்த ரிக்வேத மந்திர விதானங்கள்ல இதுக்கு பலன்.
அதே பரமேஸ்வரனே பிரம்மஸ்வரூபம்,
அதுல பரமேஸ்வரனே தமுஷ்டி சுஷஸ்தன் வாயோ விஸ்வசக்ஷகதி பேடஜஸ்ய விஸ்வம் பூரா வியாபிச்சிருக்கிற பிரம்மஸ்வரூபமான பரமேஸ்வரன் சிவலிங்க ரூபமா இருக்கார். இதுக்கு மகாபெரிவால் சொல்றார் சிவ அபிமர்சனக, எந்த சிவலிங்க சுரூபமா இருக்கிறான் பரமேஸ்வரன் தலையில எவன் வந்து வில்வதளத்தை வச்சானோ அவன் வந்து பரமேஸ்வர சாயுஜ்யத்தை அடையினான். இது அயம்மே ஹஸ்தோ பகவான் அயம்மே பகவத்ர, இதுக்கு மேல வர வாக்கியமே வேண்டாம். எந்த இந்த கை தன்னுடைய கையை பார்த்தே ஸ்தோத்திரம் பண்ற ரிக்வேதம் வந்து ரொம்ப உத்கிருஷ்டமான சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்றது. இந்த கை தான் எனக்கு விசேஷம், பரமேஸ்வரனை விட இந்த கை எனக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த கை வந்து கையினால நல்ல காரியம் பண்ணலாம், கெட்ட காரியம் பண்ணலாம், ஒருத்தன் அடிக்கவும் செய்யலாம், சிவ பூஜையும் பண்ணலாம். இந்த எந்த இந்த கை வலது கையினால சிவலிங்கத்துல ஏகபில்வம் சிவார்ப்பணம் சொல்லிட்டு திருதலம் திருகுணாகாரம் திருநேத்திரம் திரியாயுஷம் திருஜென்ம பாபசம்பாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் பில்வானாம் தரிசனம் புண்ணியம் ஸ்பரிசனம் பாபநாசனம் அகோர பாபசம்பாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் சொல்ற மாதிரி பில்வாஷ்டகத்துல இதெல்லாம் வருது. பயங்கரமான பாபங்கள்லாம் அடிச்சு நிபாதம் பண்ணி தூக்கி எறியக்கூடிய சக்தி இந்த வில்வார்ச்சனைக்கு அந்த மகிமை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வில்வம் மூணு தளம் உள்ள வில்வம் ரிக்கிஜு சாமம் அந்த மூணு தளமா சொல்லலாம். சத்துவ தமஸ் ரஜோகுணங்கள் அந்த மூணு தளத்துல இருக்குன்னு சொல்லலாம். மும்மூர்த்திகளும் அதுல இருக்கா, பிரம்ம விஷ்ணு மகேஸ்வரால் இருக்கான்னு சொல்லலாம். அப்படி வில்வதளம் வந்து லக்ஷ்மி பில்வ நிலையா தத்தோ பில்வ முதீரையேத்துன்னு ஸ்ரீ சுப்தமும் பில்வத்தை வந்து ரொம்ப விசேஷமா மகாலட்சுமி வாசம் பண்றதா சொல்லப்பட்டிருக்கு. வில்வ விருட்சத்துக்கு வில்வதளத்துக்கு சமானம் எதுவுமே கிடையாது. ஒரு வில்வதளத்தை பரமேஸ்வரனுக்கு தலையில சிவலிங்கத்தோட தலையில வச்சாச்சுன்னா லட்சக்கணக்கான சுவர்ண புஷ்பத்தை அர்ச்சனை பண்ண தத்துல்லிய பலம் லபேத்துன்னு வாக்கியமே இருக்கு. அந்த வில்வ சிவ அபிமர்சனக, இதுல ஸ்பஷ்டமா சிவ அபிமர்சனகனா சிவலிங்கம்னா அங்க பரமேஸ்வரன் தான் அர்த்தம். இந்த இடத்துல சிவம்னா சாட்சாத் சிவலிங்க சுரூபமான பரமேஸ்வரன் ருத்ரன் அப்படிதான் அர்த்தம். ஏன்னா ருத்ரனை பூஜை பண்ணாதான் வாக்கியமே கைவல் வாக்கியமே அப்படிதான் இருக்கு. ஈஸ்வரானுகிரகா தேவ பும்சா மத்வைத வாசனா மகத்வயத் கிருத்ராணாம் த்விராணாம் உபஜாயத்தே. அதுல யோ தேவானாம் பிரதமம் புறத்தா விஸ்வாதியோ ருத்ரோ மகர்ஷி, அவன் மகர்ஷி அவனை சொல்லப்பட்டிருக்கு. அந்த மகர்ஷியான ருத்ரன் தான் கைவல்ய பதத்தை தரக்கூடிய ஒரே மூர்த்தி, அவனை தவிர வேற மூர்த்தி கிடையாது. அதுல வந்து தமீஸ்வரானாம் பிரதமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பிரதமம் சி தெய்வதம் பதிம் பசுகுனாம் புருஷம் ததிம் பசுகுனாம் பரமம் புருஷம் விதேம தெய்வம் புவனேஷ மீத்யம் அப்படின்னு உங்களுக்கு கைவல்ய உபநிஷத்துலயே பதிம் பசுகுனாம் பரமம் பசு பரமம் பசுனாம் எல்லா தேவதைகளுக்கும் மேற்பட்ட தேவதை ஈஸ்வரன் தமீஸ்வரனாம் பிரதமச்ச தெய்வதம் எல்லா தேவதைக்கும் மேற்பட்டவன் பரமேஸ்வரன் ஈஸ்வர சுரூபம் பரமேஸ்வரம். அதனாலதான் காளிதாசரும் ஈஸ்வரன் ஈஸ்வர திரியம்பகா ஏவனா பரகான்ட்டார். முக்கண்ணன் ஒத்தனதான் ஈஸ்வர பதம் பட்டமே சொல்லலாம், எல்லாருக்கும் ஈஸ்வர பட்டம். ராமணேஸ்வரன்னா சும்மா உத்ரேட்சியா சொன்ன வாக்கியம், அதெல்லாம் அவன் வந்து ராட்சசாளுக்குள்ளேயே எல்லாரும் கலங் கதிகலங்க அடிச்சான்றதுனால ஈஸ்வர பட்டம் சொல்லியிருக்கே தவிர ஈஸ்வரன்ற பட்டம் கிராமங்களுக்கு கூட போனா கூட ஈஸ்வரன் கோயில் எங்க இருக்குன்னா கிராமாவது சிவன் கோயில தான் காமிப்பான். வேற விஷ்ணு கோயிலுக்கு பெருமாள் கோவில்னா தான் வாழ்க்கை புரியும். என்ன சாமி ஈஸ்வரன் கோயில் என்னையா நான் ஈஸ்வரன்னு ஒரு வைஷ்ணவ யாராவது போய் ஈஸ்வரன் கோவில்ல பெருமாள் கோயில் நீயே ஈஸ்வரன் கோவில் சொன்னா வாழ வழக்காட முடியாதா? ஈஸ்வரன் கோவில்னா சிவனை தான் காமிக்கிறாவா. அதனால ஈஸ்வர திரேபக ஏவனா பிற காளிதாசனே அடிச்சுட்டான். முக்கண்ணனான ஒத்தனை ஈஸ்வர பட்டம் பொருந்தும். அதனால ஈஸ்வரன் ஒத்தன்தான் சாயுஜ்ய பதவியான சிவ நாலு விதமான முக்தி, சாலோக்கிய முக்தி, சாமீபிய முக்தி, சாரூபிய முக்தி, சாயுஜ்ய முக்தி, நாலு முக்தி சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. சாலோக்கியம் மீது கைலாசத்துல போய் சாலோக்கிய முக்தினா கைலாசத்துல போய் இருக்கிறது. அங்க போனாலே போறோம் காலக்கிரமேன அங்கேருந்து சாயுஜ்யம் சிவனோட ஐக்கியம் ஆயிடலாம். சாலோக்கிய முக்தின்னு சிவனே அந்த ரூ கைலாசத்துக்கு போனாலே போறமே வேற என்ன பரமேஸ்வரன் தரிசனம் பண்ணிட்டு இருந்தாலே தரிசனாத் அப்ரத அப்ரத அப்ர சதசின்னு சொல்ற மாதிரி தரிசனாத் முக்தி சிதம்பரம் தரிசனம் பண்ணாலே முக்தின்னு சொல்றது. சிதம்பர கஷேத்திரத்து பூமியில் இருக்கிற கைலாசம் இது இங்கே முக்தி கிடைக்கும். கைலா பிரத்யட்ச கைலாசத்துக்கு முக்தி கிடைக்காதா? அங்கே சாலோக்கியத்தில் இருந்தாலே முக்தி கிடைக்கிறது. சாலோக்கிய முக்தி அது. சாமீபிய முக்தி சிவனோட பக்கத்தில் போய் அவருக்கு க்ளோஸ் அட்டண்டண்டாக பூதகணங்களாகி மால்யவான் புஷ்பதன் தன்னை கொடை பிடிக்கிறவன் சாமரம் போடுறவன் இப்படி கந்தர்வாதிகள்லாம் இருந்திருக்கா. கம்பளாஸ்வன் அப்புறம் வந்து சில கந்தர்வாலாம் க்ளோஸாக அட்டண்டன்ஸ் இருக்கா. அவள்லாம் வந்து சுவாமிக்கு தாம்பூலம் மடிச்சு கொடுக்குறவா. இப்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாம்பூலம் மடிச்சு கொடுக்குற ஆலால சுந்தரரா முதல்ல இருந்தார். அப்புறம் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவதாரம் பண்ணாருங்கிறோம். ஆலால சுந்தரரா இருந்தவர் பரமேஸ்வரன் க்ளோஸ் அட்டண்டன்ட், அவரை தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாம் பரமேஸ்வரன் புறக்க வச்சார் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி ஆலால சுந்தரா இருக்கிறவா சாமீபிய முக்தி ரொம்ப க்ளோஸா இருக்கிறவா. சாரூபிய முக்தினா சிவனோட சாரூபியத்தை அடைஞ்சவா. நீலலோகிதர் இந்த மாதிரி பல ருத்ரகணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏகாதச ருத்ர அகிர்புத்தியன் அந்த கரிபு இப்படிலாம் பல ருத்ரகணங்கள் ஏகாதச ருத்ர 11 ருத்ரகணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவள் பெரிய ருத்ர சாரூபியத்தை அடைஞ்சவா. பரமேஸ்வரர் மாதிரி ஜடாமண்டல் நந்திகேஸ்வரர் சில நந்திகேஸ்வரர் வேற நந்தி வந்து நாலு தர்ம நந்தி அதிகார நந்தி பிரம்ம நந்தி விஷ்ணு நந்தின்னு நாலு நந்தி உண்டு. இவள் எல்லாமே சாரூபியத்தை அடைஞ்சவா. அதாவது சாரூபியத்தை விஷ்ணுவே வந்து பிரதோஷ காலத்துல மத்தளம் போடுறார். அவரே பிரதோஷ காலத்துல நந்தி ரூபத்துல இருந்து அவரோட ரெண்டு கொம்புக்கு நடுவுல பரமேஸ்வரன் வந்து நர்த்தனம் ஆடுறார். அதனாலதான் ந பிரதோஷ கால ஹரிம் பரிசு ராகவம் நிருசிம்மம் வினா அப்படின்னு உத்தர ராமாயணத்துல உங்களுக்கு சொல்றது. பிரதோஷ காலத்துல பிரத்யமான விஷ்ணுவை தரிசனம் பண்ண வேண்டாம். அங்க போனா விஷ்ணு இருக்க மழை திற போட்டிருக்கோம். நீங்க வேணா பிரதோஷ காலத்துல பெருமாள் கோயிலுக்கு வரம்பு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் திற போட்டிருப்பா. தரிசனம் கிடையாது. ஒன்றும் நைவேத்தியம் ஒன்றும் நடக்கிறது கிடையாது. சும்மா திரையை போட்டு வச்சிருப்பா. அந்த டயத்துல வந்து பிரதோஷ காலத்துல பரமேஸ்வரன் தாண்டவ மாட்டதா சாஸ்திரம் சொல்றது. நந்தி மத்தளம் வாசிக்கிறார். பிரதோஷ காலத்துல மகாவிஷ்ணு நந்தி ரூபத்துல இருக்கார். ரிஷப பாகத்துல இருந்து ஒரு ரெண்டு கொம்புக்கு நடுவுல அந்த மத்திய பாகத்துல பரமேஸ்வரன் தாண்டவ மாட்டதா விஷ்ணு நந்தி தர்ம நந்தி. அது பிரளய காலத்துல எல்லா வழியும் தர்மம்ன்ற சொருவமே நந்தியா தாண்டவம் ஆடிங்கிறது. அது மாதிரி பரமேஸ்வரனுக்கு வந்து பலவிதமான ரூபங்கள் சொல்லப்பட்டிருக்க சமயத்துல அல்டிமமா இருக்கிற பிரம்மஸ்வரூபம் பரமேஸ்வரன்றதுக்கு இந்த சிவா அபிமர்சன அவன் தான். விஸ்வஸ்வரூபத்தை சாயிட்டு தடையக்கூடிய ஒரே தெய்வதம் அவன் ஒத்தன் தான். அதுக்கு வந்து ஈஸ்வர திரியம்பக ஏவனாபிரகம் சொல்ற மாதிரி அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சிவஏக தியாயக சிவங்கர சர்வமன்யம் பரித்தியஜ்ய அப்படி கைவில் உபநிஷத்தை சொல்றது. சிவஏக தியாயக சிவங்கர சர்வமன்யம் பரித்தியஜ்ய இது ரொம்ப தீவிரமா பேசுறது ருத்ர ஜபால உபநிஷத்து. இது வந்து சிவஏக தியாயக சிவன் ஒருவன் தான் தியாயம் பண்றதுக்கு யோகியதை உள்ளவன். சிவஏக தியாயக சிவங்கர என்ன மோசமான மங்களகரமான மோட்சமே மங்களகரம். மங்களகரத்துக்கு சூப்பர் லெண்ட் டிகிரி மோட்சம் தான். மோட்சத்துல எதுவுமே கிடையாது. அதுதான் பிறவாக பிறவு இறப்பு எதுவுமே இல்லாதுன்னு மங்களகரம். மங்களம்னா என்ன அர்த்தம்? ஜாதி வெக்கை சடு ஊர்மி. சடு ஊர்மினா என்ன? சுத்தி பாசம் பசி தாகம் ஜரா மரணம் சிரமம் கிளானி இந்த ஆறும் இல்லாத எதுவோ அதுதான் ஷடு ஊர்மி. ஊர்மினா கஷ்டம். இந்த ஆறு ஷடு ஊர்மி இல்லாத எதுவோ மோட்சம் இல்லை. ஷடு ஊர்மினா என்னது? முதல்ல பசி தாகம் இல்லாதனாலே மோட்சத்துல பசி தாகம் உண்டா? கிடையாது. அப்புறம் ஜரா மரணம் கிடையாது. அங்க ஜரையும் கிடையாது மரணமும் கிடையாது. பசிதான் கிடையாது ஜரையும் மரணம்.
கௌரவம் வைத்தியநாத
கௌரவ வைத்தியநாத சிரமம் கிளானி இழைப்பு கலப்புங்கிறோம். ரொம்ப சிரமமா இருக்குங்கிறோம். ரொம்ப களைச்சு போயிட்டோங்கிறோம் இழைச்சு போயிட்டோங்கிறோம். இந்த இது இந்த ஆறும் இல்லாத மோட்சம் அது மங்களகரம். அதான் சிவம். எல்லாம் சிவமா இருக்குன்னு ஆசீர்வாதம். அந்த காலத்துல பெரியவாள்லாம் ஆசீர்வாதம் ஒரு 500 வருஷம் முன்னாடி ஆசீர்வாதம் சிவமா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணுவா. தாய்மானவ சுவாமிகளே இப்படி சொல்ற தன்னுடைய இதுல சிவமா இருத்த சும்மா இரு சொல்லறன்ற மாதிரி சிவமா இரு ஐஸ்வரமணி மங்களகரம் இருக்கும். சிவமா இருக்கிறதா சதா தன்னையே பரமேஸ்வரனா அகம் பிரம்மாஸ்மி நல்ல தன்னையே பூசலாயனாரோ வாயிலார் நாயனாரோ என்ன தியானம் பண்ணிட்டு இருந்தா? தானே பரமேஸ்வரனா உள்ள உள்ள லிங்கத்தையே தியானம் பண்ணிட்டு தன்னையே லிங்கரூபமா மனுஷ சரீரமே லிங்கரூபம். பானம் மாதிரித்தானே இருக்கு. உருண்டே பானம் எதுன்னா ஒரு உருண்டை அது அக்னி சுரூபம். இந்த பான லிங்கம்ன்றது பார்த்தாலே அக்னி முடிவும் கிடையாது ஆரம்பம் ஆதி அந்தம் இல்லாத சுரூபம். ஒரு பானம் வந்து பூஜை பண்ற சமயத்துல பானம் பார்த்தா ஒரு எக் ஷேப்ல இருக்கு. அது முடிவும் கிடையாது ஆரம்பம் கிடையாது. ஒரு எக் ஷேப்ல இருந்து அக்னி எப்படினா கொழுந்து விட்டு சமயத்துல ஒரு யாகக்குண்டத்துல இருந்து அக்னி கொழுந்து விட்டு இருக்குது. அக்னி எப்படி இருக்கு? அதைத்தான் அந்த காலத்துல வந்து அக்னியத்தான் ருத்ரோவா ஏஷயத் அக்னிங்கிறது வேதம். ருத்ரன் தான் அக்னிங்கிறது. ருத்ரோவா ஏஷயத் அக்னி இந்த அக்னி தான் ருத்ரன்ங்கிறது. அது அக்னியே ருத்ரனா வழிபட்டு இருந்தா அக்னி இல்லாத காலத்துல எப்படி ருத்ரனை வழிபடுறது? அதுக்கு லிங்கரூபத்தை கொடுத்தா. அதனால தான் அது அக்னி எப்படி எழுதுறது? அகண்டமான கீழ் பேஸ் அகண்டமா இருக்கு. மேல சிக்க அப்படி குறுகி போறது. அதைத்தான் உருவப்படுத்தி அக்னியை வந்து உருவப்படுத்தி லிங்கரூபமா கொண்டு வந்தான். அதனால தான் அவங்களுக்கு வந்து லிங்கரூபமா எங்க பார்த்தாலும் உலகம் பூரா அந்த லிங்கம் வியாபிச்சிருந்திருக்கு. அந்தமர் பாலையுள் அழகு சுந்தரனாய திருவாசகத்துல கூட சொல்றார் ஒரு இடத்துல. அந்த பெரிய க்ஷேத்திரங்கள்லாம் அரேபியா க்ஷேத்திரத்துல லிங்கபுரத்தை சொல்றாரு. அந்தரத்து இழிந்து வந்து அழகமர் பாலையுள் சுந்தரத்தன்மையா துதித்திருந்தேன். இது வந்து மக்கீச்சரம் மகிழீச்சரம் நாகீச்சரம் நகரீச்சரம் பல ஈச்சரங்களை சொல்ற. அதுல ஒரு ஈச்சரம் அரேபியா க்ஷேத்திரங்கள் மாதிரி ஏதோ இடங்கள்ல அந்த காலத்துல இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னமும் அமெரிக்காவில் கொலராடோ ரீஜன்ல பூமியில வந்து கொலராடோன்னு ஒரு கிராண்ட் கேன்யான் இருக்கு. அங்க ஒரு இடத்துல ருத்ரா மவுண்டன் அங்க ஒரு சிவலிங்கம் 25,000 சிவலிங்கம் இன்னைக்கும் இருக்குது. அதுக்கு ஆலயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் பல இடங்கள் தோண்டின இடங்கள்லாம் கெல்வின் டேன்னு ஒரு இடம் கிளாஸ்கோர்னு இங்கிலாண்டில் ஸ்காட்லாண்ட் ஏரியாவில் கிளாஸ்கோர்னு ஒரு இடம் இருக்குது. கெல்வின் டேன்னு ஒரு இடத்துல ஒரு சர்ச்சுக்குள்ள BC 44 ரோமன் கிங் ஹெட்ரியன் ரோமன் ஆட்சி பண்ணா இங்கிலாண்ட பிடிச்சி ஆட்சி பண்ணா அங்க ஹெட்ரியன் வால்னு கட்டிருக்கான். இங்க வயல்காட்டு நடுவில் கிரேட் சீனா வால் மாதிரி போறது அது குட்டிச்சவரா இருக்கு. அதுல ஒரு சிவன் கோயில கட்டினா அங்கே இருந்து பாரத தேசத்துலேருந்து கொண்டு போன லிங்கம் ஏகப்பட்ட லிங்கங்களை கொண்டு போனான் ரோம தேசத்துல பிரதிஷ்டை பண்றதுக்கு. அதுல பிடிச்சி வச்ச லிங்கம் வந்து கெல்வின்டே அந்த சர்ச்சுக்குள்ள இன்னைக்கும் இருக்கு. பல இடங்கள்ல லிங்கங்கள்லாம் நிறைய இல்லைங்க, பூமியில தோண்டி நிலங்கள்ல ரஷ்யாவில் பைக்கானோர் இடங்களில் தோண்டி நிலங்கள்லாம் லிங்கங்கள் கிடைக்கிறது. மெக்சிகோவில் பரமாச்சாரியில் சொல்றாரு கூடலஜாரா மியூசியத்தில், மெக்சிகோவில் கூடலஜாரா மியூசியம்னு ஒன்று இருக்கு. அங்கே நிறைய லிங்கங்கள்லாம் பூமியில தோண்டி எடுத்ததுல மாயா சிவிலைசேஷன், ஆஸ்டெக் சிவிலைசேஷன் இதெல்லாம் சொல்றேன். இன்கா சிவிலைசேஷன் இனம்னா சூரியன், அவனை வழிபட்டுவான் இன்காஸ். இதெல்லாம் நம்ம கலியுகம் ஆரம்பத்திலேயே நம்ம மகாபாரத காலத்திலேயே அங்கே வியாபிச்சிருந்த அவள்லாம் சூரியனை வழிபட்டு இருந்த அவள்லாம் மாயா பீப்புள் மாயாஸ்னு பேர். இதெல்லாம் நீங்கள் அமெரிக்கன் ஹிஸ்டரியெலாம் படித்தா
பூரி இப்படி எல்லாட்டவருக்கும்
எல்லாட்டவருக்கு மட்டும் இல்லை எல்லாட்டவருக்கும் இறைவா போடும். அது சிவலிங்க வழிபாடு எங்கும் வியாபிச்சிருந்தது. அது காஞ்சி பெருமாச்சியர் சொல்கிற இங்கேருந்து கொண்டு போய் இங்கே வச்சது இல்லை, அங்கங்கே இருந்ததுங்கிறார். இங்கேருந்து யாரும் அங்கே போல, இங்கேருந்து போயிருக்கு இவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி அமெரிக்கா தேசம் நடுவில் 8000 மைலுக்கு அட்லாண்டிக் சமுத்திரம் பரவி இருக்கு. நடுவில் ஆழமும் 20,000 அடி ஆழம் 25,000 அடி ஆழம் இருக்கு. யார் தாண்டி இவ்வளோ தூரம் போக முடியும், 8000 மைல் பிரயாணம் பண்ண முடியுமா? இங்கேருந்து லிங்கத்தை வேற தூக்கின் போக முடியுமா? அந்தந்த தேசங்களையும் ஆதியில் பிராச்சீன அகண்ட பாரதமா சனாதன தர்மம் பேர், நம்ம இந்து தர்மம்னு பேர் கிடையாது. சனாதன தர்மம் எங்கும் வியாபிச்சிருக்கு. சனாதன தர்மம் ஆணி பேரே சிவலிங்கம் தான். அந்த சிவலிங்கம் வந்து மெக்சிகோ தேசத்துல எல்லாமே சிவலிங்க ரூபமா தான் இருந்திருக்கு. இன்னைக்கும் பல இடங்களில் பிரத்யட்சமா தோண்டின இடங்கள்ல சிவலிங்கம் கிடைக்கும்.
எந்நாட்டவருக்கும் இறைவனா பரமேஸ்வரன் இருக்காருங்கிறத நம்ம ஸ்பஷ்டமா நீங்க வேதத்திலேருந்தும் எல்லாத்துலேருந்தும் பிரமாணம் சொல்லி சொன்ன ரொம்ப நல்லா இருந்து கேட்கறதுக்கு. இப்ப என்னன்னா இந்த காலத்துல இந்த பஞ்சாட்சர உபதேசம் பண்ணிட்டு நியமத்தோட ஈஸ்வர பூஜை பண்றது, சிவாலய தரிசனம் பண்றது, சிவக்ஷேத்திரங்களுக்கு போறது, சிவ தீர்த்தங்கள்ல நீராடுறது, அதெல்லாம் காலக்கிரமத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வருது. பல காரணங்கள்னால அவள் வேலைக்கு போக ஆரம்பிச்சு விட்டது, இன்னும் பல மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டாக போயின்னு இருக்கிறதுனால எல்லாம் குறைய ஆரம்பிச்சு விடுத்து. அதனால அடுத்த ஜென்ரேஷனை பற்றி கவலை வந்துடுத்து. இது அவளுக்குலாம் எப்படி பரமேஸ்வரனோட அனுகிரகம் கிடைக்கும், அவளுக்குலாம் கிடைக்கணுமேங்கிற ஒரு தாபத்தினால இந்த கேள்வி கேட்குறேன். அதாவது அவளுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் உண்டா, அவளுக்குலாம் உயிகிறதுக்கான ஒரு வழி உண்டா, அதை எப்படி அவள் தெரிஞ்சுப்பா, என்ன அனுசரிச்சா அவள் சுலபமாக ஈஸ்வரனோட கிருபையை பெறலாம் அப்படின்னு நீங்க ரெண்டு வாக்கியம் சொல்லணும்.
ரொம்ப நல்ல கேள்வி இது. இது நல்ல சுலபமா சிவலிங்க பூஜைனா சிவலிங்கத்தை பல ரூபங்கள்ல பிருத்திவி பார்த்திவ லிங்க பூஜைன்னு வச்சுக்கலாம். தேவ பிதிர்காரியா பியாம்ன பரமதி தவியம் உபனிஷத்து வாக்கியம் சொல்றது. பஞ்சாயதன சிவ பூஜா தேவகாரியாக, பித்திருக்காரியாதி பித்திருக்காரியம். பஞ்சாயதன சிவ பூஜை ஆற்றுல காலங்காலமா நம்ம லட்சக்கணக்கான வருஷங்களா மனு ஸ்மிருதி பல சாதாரண ஸ்மிருதி விஷ்ணு ஸ்மிருதி நாரத ஸ்மிருதி இந்த ஸ்மிருதிகள் வாக்கியங்கள்லாம் பஞ்சாயதன பூஜையை பற்றி சொல்லுது. பஞ்சாயதனம்னா ஆதித்ய அம்பிகா விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம், பஞ்சகிருத்திய பரிநித்தியம் பஞ்சபாதக நாசனம்னு அந்த காலத்தில் ஆதித்யம் அம்பிகா விஷ்ணு கணநாதம் மகேஸ்வரம் இந்த அஞ்சு தேவதைகள் சொல்றது. ஆதித்யம்னா சூரியன், அம்பிகாம்னா அம்பாள், ஆதித்யம் அம்பிகா, கணனா அம்பிகா விஷ்ணு சாலகிராம ரூபமான விஷ்ணு, அம்பிகாம் விஷ்ணு, கணநாதம் மகாகணபதி, மகேஸ்வரம் பரமேஸ்வரன். இந்த அஞ்சு ரூபங்களை தெய்வங்களை அஞ்சு ரூபமா கல், ஒரு அரூபம் கிடையாது, ரூபமும் கிடையாது,
அது
அரூபமும் கிடையாது.
அது வந்து சிவ பஞ்சாயதன பூஜையை பண்ணி ஆசில அதெல்லாம் பழக்கத்துல இருந்தது.
ஆமா,
கிராமங்கள்லாம் பண்ற
அது வந்து அதுல வந்து
ஞான இடையில எதுக்குமே நேரம் இல்ல, சந்தியாவாரமே பண்றது டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுற காலத்துல எப்படி சிவானுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிற கவலையில தான் இந்த கேள்வி கேட்கிறேன். என்ன செய்யலாம்?
இதுக்கு ஒரே வழி, எதுவுமே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதுல சிலது வந்து நம்ம தலைதறிக்க ஓடுறா மாப்பிரத்துக்குலாம் சொல்ற ரயிலுக்கு ஓட நேரத்துல கூட ஒரு இவ்வளவு ஆதித்யம் கணநாத மகேஸ்வரம்லாம் ஒண்ணுமே வேண்டாம். பல பேரத்துல பஞ்சாயத்தில பூஜை இருக்க சான்ஸ் இல்ல, பூஜையே இருக்காது. அது ட்ரெடிஷனலா 100-க்கு 90 பேரத்துல அந்த காலத்துல பூஜையை எடுத்துட்டு இருப்பா. அப்பா காலத்துல பண்ண முடியல, எங்க மனத்துல கொண்டு வச்சிருப்பா. பிள்ளை காலத்துல அவருக்கு தெரிஞ்சிருக்காது, எங்க அப்பாவே பூஜை பண்ணல பாத்துருக்க மாட்டார். தாத்தா பூஜை பண்ணிருப்பார், அவ காலம் அப்பாவே தாத்தா காலத்துல பாத்துருக்க மாட்டார். அது வெளியூர் ஊர்கள்லாம் இருந்திருப்பா, அவ மடத்துல கொண்டு வச்சிருக்கலாம். ஆனா எல்லாத்துலயும் 100-க்கு 100% இருந்திருக்கு. காலக்கிரமேண சில பேர் ஆத்துல 100-க்கு 90% இல்லாம போயிடுச்சோம். அப்ப அவள்லாம் என்ன பண்ணலாம்னா, இதுக்கு வந்து பார்த்திவலிங்கம், அதாவது சிவபுராணத்துல பல விதமான லிங்கங்கள் சொல்லும். பார்த்திவலிங்கம் மண்ணுனாலே லிங்கத்தை பூஜை பண்ணி பூஜைலாம் பூஜை பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து பணத்தை சொன்னாதான் எப்பவுமே ஒரு ஊக்கம் இருக்கும் ஜனங்களுக்கு. இப்ப நான் என்ன பண்ணினா இது கிடைக்கும், அதுலதான் மனுஷாவோட புத்தி இருக்கு. நீங்க ஞானம் வரும் மோட்சம் கிடைக்கும்னா இந்த காலத்துல யாரும் வரமாட்டான். ஆனா இது உத்ரேட்சா வாக்கியம் இல்லை, புராணங்கள் யதார்த்த வாக்கியம். அதாவது உத்ரேட்சா வாக்கியம்னா, இப்போ சாண்டோஸ் சாப்பிட்டா சிங்கத்தை அடிக்கலாம்னு இப்போ அந்த காலத்தில் ஒரு 50 வருஷம் முன்னாடி ஒரு சாண்டோஸ்னு ஒரு லேகியம் இருந்தது. உடனே சிங்கத்தையே அடிக்க முடியுமா, படம் போடுறமா சிங்கத்தையே சண்டை போடுற மாதிரி. அப்படி அர்த்தம் இல்லை, அவனுக்கு மனுஷ மேலே கொஞ்சம் அதிக சக்தி உண்டாகும். அந்த மாதிரி இது உட்பிரேட்ச வாக்கியம். ஆனா இப்ப சிவபுராணம் சொல்றது யதார்த்த வாக்கியம், எப்படி உண்டோ அப்படி ஏமாத்திர வாக்கியம் இல்ல. இது அதுல என்ன சொல்றதுன்னா, இன்னன்னு பண்ணா காலக்கிரமத்துல அடைஞ்சது. இன்னைக்கு ஒரு பிரத்யட்சமா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்லாம் சிவமணி செட்டியார்கள்லாம் இருக்கா, அவன் எவ்வளவு கிளமான ஆலயங்கள் எல்லாம் உத்பவம் பண்ணி இருக்கிற 100 ரூபாயில 90 ரூபாய்க்கு முடிஞ்சு பட்டி கடந்து அவன் சிவாலய திருப்பணி எல்லாம் பண்ணிருக்கா, அவன் மேல முன்னுக்கு வந்திருக்கா. காலக்கிரமேன அவன்லாம் அவனுடைய சரித்திரங்களே சொல்லி ரொம்ப சிரமப்பட்டேன், இந்த ஆலயத்தை இருக்கிறத வச்சு கண்ணு கண்ணீரும் இந்த ஆலயத்தை உத்பவம் பண்ணி நல்ல பரம்பரையில பிறந்திருக்கோம் சிவபுண்ணியம் செட்டியார்கள்னு எங்க தாத்தா கொள்ளு தாத்தாலாம் சிவ நான் அப்படி ஏழையா போயிட்டேன்னு அது திடீர்னு அவளுக்கு பண்ணி அந்த அதிர்ஷ்டம் வந்திருக்கு. காலக்கு சிவன் யாரையுமே கைவிட்டுட மாட்டார். அது வந்து 3 வருஷம் 30 வருஷம் 3 நாள் எப்படி வேணா அந்த சிவ மகிமை வந்து நம்மள்கிட்ட விளையாட ஆரம்பிக்கும் அந்த மகிமா. அதனால முதல் முதல்ல நம்ம வந்து சிவ பூஜையை வந்து பார்த்திவலிங்கம் மண்ணுனால வெறும் இதுக்கு ரொம்ப ஒண்ணுமே வேண்டாம். மண்ணுனால லிங்கம் பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கையாலேயே ஒரு சொம்புல மண்ணனை போட்டு அப்படி வச்சாலே போறோம், ஈர மண் கிடைச்சா போறோம். அதை பூஜை பண்ணா லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எஸ்டேட் கிடைக்கும், பிளாட்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது உடனே கிடைக்குமான்னு கேட்கக்கூடாது, காலக்கிரமே இதுக்கு வந்து 1 நிமிஷம் போறோம். இதுக்கு ஒண்ணு பெரிய மந்திரமும் தெரிய வேண்டாம். அவளுக்கு வந்து சங்கல்ப மோபாத்த சமஸ்த துருதக்ஷேத்வாரா கூட வேண்டாம், அப்படியே உட்கார்ந்த மாதிரி கொஞ்சம் ஆச்சாரமோ அனாச்சாரமோ பக்தி மட்டும் இருந்தா போறோம். அந்த மண்ணுல சுவாமியை பார்க்கிற மனோபாவம் மட்டும் இருந்தா போறோம். அந்த பக்தி எதுவுமே, பக்தி இல்லாம எதுவும் அது அதுக்கு மனசு வேணும்.
அதுக்கு
எதுவுமே வாயில வந்து ஸ்பூன் விட்டு விளாகனு முழுங்கினாத்தான் அந்த சாதம் உள்ள போகும். அதுவும் நான் பண்ண மாட்டேன்னா அந்த சாதம் எப்படி போகும் உள்ள? சாத்த எடுத்து வாயில வச்சு தரேன்பா நீங்க ரொம்பனு வாயில வச்சு முழு கிளாகம்னு பேர். அதை பண்ணினாதான் சாதம் உள்ள இறங்கும். நான் எல்லாம் பசஞ்சு தரேன் எல்லாம் நீ வாயில வைக்கிற அது முழுக்கு சொன்னா அதே மாதிரி பக்தின்றது இனிஷியலுக்கு அவன் கொஞ்சம் அந்த வரணும். அதுவும் இல்லைன்னா அவனுக்கு அது வரத்துக்கு தான் வழி. இது இதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும்னு அவனுக்கு சில இதெல்லாம் சொன்னா தான் வருவான். அதுக்கு இது பிரத்யட்சம் இது வந்து இல்லாதது பொல்லாததை சொல்லலை. இதெல்லாம் காலக்கிரமேட்டில் உனக்கே முன்னுக்கு வர இது தெரியும், சில வெளிச்சங்கள்லாம் உனக்கே தெரியும். இப்போ இருட்டில் இருக்க நீ கொஞ்சம் கொஞ்சமாக நீ சாதுத்தன்மை வளர வளர முகத்திலே ஒரு பிரகாசம் இருக்கும். உன்னை பார்த்தவாள்லாம் உன்னை உதவி பண்ண கை கொடுக்க வருவா. நீ மற்ற குணங்கள்லாம் கெட்ட குணங்கள்லாம் உன்னை விட்டு போக ஆரம்பிக்கும். அதனால ஒரு நாளைக்கு 1 நிமிஷமாவது ஒரு தியானம் பண்ணுறது சிவ பூஜை பண்ணுறதுன்னு வச்சுக்கணும். அதுக்கு சிவ பூஜை பண்ணுறது தான் இதுக்கெல்லாம் ஒரே வழின்னு சொல்லிடுது. சிவஏக தியாயக சிவஏக தியாயகான்னு இங்கே சிவ பூஜையை தான் சொல்கிறது. சிவஏக தியாயக சிவங்கரக மங்களத்தை கொடுக்கக்கூடியது சர்வமன்யம் பரித்தியஜம் மற்ற எல்லா விதமான காரியங்களும் விட்டு தொலை. இதெல்லாம் உருப்படுற வழியே இல்லை. நீ வேற வழியெல்லாம் பணம் பண்ணுறது படி, இதை 1 நிமிஷம் பண்ணிட்டு அப்புறம் அதை பண்ணு. இதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து அவ்வளோ சோம்பேறியாக ஒரு மனுஷன் இருக்கவே கூடாது. நல்லு தேக்கிறதுக்கு நேரம் இருக்குது, விசர்ஜனை பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, துணி உரத்து வஸ்திரம் கட்டிக்கு நேரம் இருக்குது, இது பண்ணுற நேரம் இல்லை. இதுக்கு ஒன்றும் வெட்டி முடிக்க சொல்லலை. 1 நிமிஷம் உட்காந்த இடத்துலையே நீங்கள் வெறும் குடிசையில் இருந்தாலும் சரி மண் இருக்கும், அந்த மண்ணை பிடிச்சி வச்ச மண் எடுத்து மனசனால் வில்வம் கிடைக்காட்டாலும் சரி ஏதோ ஒரு அர்க்கத்தரோட பிரபுத்தி குசுமே அர்ச்சனம் தேவதையும் பிராப்தியம் தேன ஸ்மரகர பலம் மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமி ஏதஜானி சிவசிவி விரதையன் காலமாத்மன் ஆத்மந்துருவை கரணவசம் புய சாதவ பதாமிங்கிறார் அப்பை தீட்சர் சிவார்க்கமணி தீபிகையில். அவர் சொல்கிற அர்க்க புஷ்பம் மனுஷ பரமேஸ்வரனுக்கு எதுவுமே தேவையில்லை. நீ சொர்ண புஷ்பத்தை கொண்டா வில்வதளத்தை கொண்டான்னு கூட அவர் கேட்கல. வில்வதளம் சில இடங்களில் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. அர்க்க துரோணம் இங்கேயாவது புல்வெளி இருக்கிறது அர்க்க புஷ்பம் துரோண புஷ்பம் இதெல்லாம் இந்த தும்பப்பூ இதெல்லாம் புல்லுல கூட கிடைக்கும், ஒன்றுமே வேண்டாம் வெறும் புல்லை பிடிக்க போடு. நாயன்மார்களில் கணம்புள்ள நாயனார் வெறும் புல்லை எரிச்சார், அதனால மோட்சம் கிடைச்சிது. தீபத்தில் எரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கல அவருக்கு. புள்ளியே விற்றார், அதுக்கும் பணம் வரல. புல்லை விற்று மாட்டுக்கு போட்டு அந்த பணத்தை வச்சு எண்ணெய் போட்டார். கடைசியில் அதுவும் புள்ளியை எரிச்சு பார்த்தா அது எவ்வளோ நாள் புல்லு எரிக்கிறது, அது புல்லு வேண்டாமா? கடைசியில் தன் தலைமுடியே எரிச்சார். இப்படிலாம் மான்கள்லாம் இருந்திருக்கா? மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குன்ற மாதிரி வெறும் உண்மை துக்கத்தோட பிரபுத்தி குசுமே அர்ச்சனம் தேவதையும் பரமேஸ்வரோட பூஜை பண்ணுறது எந்த விதமான சிரமமும் கிடையாது. போகிற போக்கில் காலில் இடற ஒரு துரோண புஷ்பத்தையும் புல்லு அப்படின்னு போட்டாலே கொடுத்தே கொடுத்தேன் மோட்ச சாம்ராஜ்ய லட்சுமி. அந்த அல்பகாரியத்தை கூட பண்ணாமல் ஆத்மத்துறை கரணவசம் புய சாதவ பதாமி இந்த பெரிய பலனான மோட்சத்தையும் ஜென்ம நிவர்த்தின்னு வேண்டாமா? அடுத்த ஜென்மான்னு எடுத்தால் எவ்வளோ கஷ்டப்படணும். இப்போவே மனுஷன் ரொம்ப சிரமப்பட்டுருக்கான், இன்னும் போக போக காலம் எப்படி மாறுமோ இதை நினச்சி பயப்படணும். அடுத்த ஜென்மா வந்து பிறந்தால் எப்படி பிறப்போனோ அவன் மான்களே நடுங்கிறா. அப்படி இருக்கிற சமயத்தில் அடுத்த ஜென்மா இருந்தால் எப்படி எடுப்போம்னு தெரியாது. அதையே தூக்கி எறிய பரமேஸ்வரனுக்கு ஒன்றுமே இல்லை, காலில் கிடைக்கிற வஸ்துக்களை போட்டாலே போகும். மனசனால மனச சிவமானச பூஜை ஆதிசங்கர் எழுதியிருக்கார். ரத்னகல் விதமான ஜெயமதரை ஸ்நானம் வித்யாபரம் நானா மோதாங்க சர்வ அப்படி சொல்லியிருக்கார். ஏன்னா நானா புதை மோதாங்கிதம் சந்திரன் ஜாதி செம்ப வில்லுபுத்திர முதலும் புஷ்பந்தி தீபம் தான் தீபம் தேவதையான ஹிருக்கற்பிதம் ஸ்வீகரோ மனசனால் கல்பிக்கிறேன் இதனால் ஏற்றுக்கோங்கிறார். கண்ணை மூடி உட்காந்துக்கோ, தியானம் பண்ணு. இந்த சிவலிங்கத்தை எதிர்க்க ஏதாவது ஒரு லிங்கத்துக்கு முன்னாடி ஏதாவது படத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கோ, கண்ணை தியானம் பண்ணிட்டு மனசனால பூ எடுத்து போடுற மாதிரி சிவமானச பூஜைக்கு இது மிஞ்சிற பலனே கிடையாது. நீ பிரத்யமா பூஜை பண்ணினா கூட என்ன பலனோ, அது மாதிரி ஆயிரம் பக்கு பலன் சிவமானது பூஜைக்கு சொல்லியிருக்கு சாஸ்திரம். இது முடியலன்னா பிரத்யமா பண்ணினா தான் திருப்தினா, இந்த மாதிரி ஏதாவது பிரத்யேகமா ஒரு லிங்கத்தை வச்சுக்கோங்க. ஆத்மதிருக்கரணோசிவம் பூஜைசாத உபதாமிக்கிற இந்த மாதிரி சின்ன விஷயங்களும் கூட பண்ணாம ஒரு புள்ளையோ பிடிக்கி போட்டு பண்ண மோட்ச சாம்ராஜ்யம் தூக்கி எறிகிறேன்னா என்ன மாதிரி பரத்ரோகி. இன்னொருத்தர் துரோகம்னா பரத்ரோகி, தனக்கே துரோகம், தன்னுடைய சிறையை தடுத்து நிறுத்திக்கணும் ஆத்ம துரோகி. அந்த மகானான அப்பை திருஷ்டி பிடிச்ச ஆத்ம துறை கரடவேசம் பூகிதாத பதாமி பரமேஸ்வரா, இப்படி உன்னை பூஜை பண்ணாம வில்வதளத்தையோ ஒரு பொல்லையோ அப்படிங்கும் போட்டு சிவலிங்கத்துக்கு போடாம பண்ணி பூஜை பண்ணி அந்த மோட்சத்தை அடையாம எனக்கு நானே துரோகம் பண்ணிக்கிறேனே, இவ்வளவு பெரிய மகா பாபிஷம் உலகத்துல உண்டான அவரே வருத்தப்பட்டுக்கிறார். அவர் பண்ணல, நமக்காகவே வருத்தப்பட்டுக்கிறார் அவர். அதனால சிவ பூஜை ஒண்ணுதான், சிவஏகத்தியாக சிவங்கர சர்வமன்யம் பரித்தீச்ச மத்த எல்லா கட்டையும் விட்டுடுங்க. இதுக்கு பதில் இதுதான், எல்லாரையும் கூப்பிட்டு ஒண்ணுமே வேண்டாம், ஆச்சாரம் வேண்டாம், ஒரு இது வேண்டாம், வேணும்னா முடிஞ்சா கை கால் அலம்பிக்கிறது, கட்டின வஸ்திரம் கந்தையா இருந்தாலும் கசக்கி கட்டுன்ற மாதிரி அப்படியே உட்காந்துக்க வேண்டியது. இருக்கிற லிங்கத்தை ஒரு இருக்கிற மண் பாத்திரம் எவன்ட்டே ரொம்ப ஏழைட்ட ஒரு மண் குடுவை இருக்காதா, அந்த மண் குடுமையே எடுத்து வை. எவ்வளோ கம்பங்கள் தருவையில திருக்கச்சனை எவ்வளோ கஷேத்திரங்கள்ல வெறும் மாட்டு தெரியல சிவலிங்கம் தோணி இருக்கு. நாயன்மார் சரித்திரத்திலேயே கஷேத்திர ஸ்தலம் கன்றாப்பூர்ல அந்த அம்மாவுக்கு லிங்க தரிசனம் பண்றது லிங்கம் கிடையாது,
மாடு கட்டுற
ரொம்ப இம்சை பண்ணினா வெறும் மாடு கட்டுற தறியில சிவலிங்கத்தை தியானம் பண்ணினா பரமேஸ்வரனே வந்துட்டு இன்னைக்கு பாட்டு மாடு கட்டுற தறிமா இருக்காரு
சுவாமி, அப்படிதான் இருப்பார்.
அதனால சிவலிங்கத்துக்கு பிரதீகம் வந்து எதுவுமே வேண்டாம், எதுல நீ தியானம் பண்றது அதுல வந்துடுறாரு. சிவத்திரமே அப்படிதான் சொல்றது, ரேஷ்மி ஆயிச்ச பூஜையில இருக்கான் அந்த சர்வ வியாபகத்தை சொல்றது, எங்கே அவனை தியானம் பண்ணலாம்,
இங்கதான் இல்ல,
இங்கதான் இல்ல. அதனால அப்படி இருக்கிற போது எதுலயே தியானம் பண்ணி ஒரு குடுமையம் வேணும், கையில என்ன இருக்கோ குடிக்கிற டம்ளரை கவுத்தி வச்சு அதுல ரெண்டு சிவனா தியானம் பண்ணி ரெண்டு வில்வத்தை வச்சாலே போறோம். இது ஒண்ணுதான் அதுக்கு வழி. இப்படி பண்ணினா வில்வதனத்தை வெறும் மண்ணால லிங்கம் பண்ணி பார்த்திவலிங்க பூஜை பண்ணினா அவனுக்கு எஸ்டேட்ஸ் கிடைக்கிறது, பெரிய பெரிய நிலப்பலன்கள் சுவாந்தாராம், பெரிய ஜமீன்தாராங்கிறது. அப்புறம் வந்து அவனுக்கு வந்து சாணி பசுமாட்டு சாணி, பசுமாட்டு சாணியில் லிங்கம் பண்ணி சும்மா கையால பிடிச்சி வச்சு வயக்காட்டுலாம் எல்லாம் பிடிச்சி வைப்பா, ஒரு அருகம்புல சுருக்கி வைப்பா, அதுல பூ வராது. சாணி உருண்டையை வச்சாச்சுன்னா அது குழு பூத்திரும், அதுல ரெண்டு அருகம்புல சுருக்கி வச்சாச்சுன்னா பூவே வராது. இதுக்கு என்ன சமாதானம் சொல்ல முடியும், அருகம்புல்ல ஏதோ ஒரு கெமிக்கல் ரசாயனம் இருக்கு, அது ரெண்டு அருகம்புல சுருக்கி வச்சாலே அதை வந்து வயக்காட்டுலாம் லிங்க ரூபமா பிடிச்சி வைப்பா, அருகம்புல பிடிச்சி வச்சு மகாகணவதியாவாதனோட நெல் கதிர் அடிப்பா. அந்த காலத்துல அப்படிலாம் சில ஆச்சாரங்கள்லாம் இருந்தது, சாணி எடுத்து அருகம்புல களத்து மேட்டில் பிள்ளையார பிடிச்சி வச்சுட்டு அருகம்புல சுருக்கி வச்சுட்டு நல்லபடியா விளைச்சல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நெல் கதிர் களத்துல அதை அடிப்பா. அந்த சாணியை பிடிச்சி வச்சு அதுல வில்வந்தளத்தை போட்டு அர்ச்சனை பண்ணினா எந்த எல்லா வியாதிகளும் குணமாகும், ஆரோக்கியம். இதுக்கு மேல மனுஷனுக்கு வேணுங்கிறது என்ன, மகாபாரத யக்ஷப்பிரசனத்துல கிம் பரமம் லாபம்ங்கிறது யக்ஷம், அந்த மகாபாரதத்துல வனப்பருவால எதிரா பெரிய லாபம், கிம் பரமம் லாபம், பணமா பரம லாபம், ஆரோக்கியமே பரமம் லாபம்ங்கிறார் தர்மபுத்திரர். அபூர்வமான ஒரு புத்தியோட அவருக்கு எல்லாம் பதில் சொல்றாரு, எது பெரிய லாபம்னா ஆரோக்கியம் தான் பெரிய லாபம். எப்போத்தாலும் வியாதி வைக்கப்படுத்துட்டு கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும் என்ன பிரயோஜனம் சார் உடம்பு பிடுங்கிறது என்ன, அதனால ஆரோக்கியம் தான் பெரிய லாபம். அதனால சிவ பூஜையில உத்தரவு பிரேரணப்படுத்தணும், அவரை தூண்டணும். ஏதோ ஒரு விஷயத்துல சிவபூஜை பண்ணணும். அனந்த பத்மநாப சுவாமி மகாவிஷ்ணுவும் படுத்துண்டாலும் நின்றுண்டாலும் எப்படி எந்த நிலையில இருந்தாலும் சிவபூஜை பண்ணதான் உன்னை உருப்படுறதுக்கு வழின்னு அவரும் காமிக்கிறார். எல்லா ஆலயங்களும் மகாவிஷ்ணுக்கும் நாலு சயனம் உண்டு, அனந்த சயனம், அப்புறம் புஜங்க சயனம், வீர சயனம், ஆபிசாரிக சயனம், நாலு சயனமூர்த்தி. ஆபிசாரிக சயனம்ன்றது ஒன்று இடங்கள்ல தான் இருக்கு, வீர சயனம் ஸ்ரீரங்கத்திலாம் வீர சயனமா புஜங்க சயனமா படுத்துட்டு இருக்காரு, பாம்பு மேல படுத்துட்டு இருக்காரு. வீர சயனம் கைக்கு வலது கை தைக்கு அணங்க கைக்கு தலையாக கொடுத்து படிச்சு, அனந்த சயனமூர்த்தி தான் நூற்றுக்கு 70% அனந்த சயனமூர்த்தி தான். கையால் திருவனந்தபுரத்தில் இருக்குது, திருமயம் சத்தியகிரீஸ்வரர் கோவிலில் இருக்குது, அப்புறம் மகாபலிபுரத்தில் சிற்பங்கள் இருக்குது, அதெல்லாம் கையப்படி வலதுகை எப்படி வச்சுருப்பார். நெல்லை கோவிந்தன் திருநெல்வேலியில் இருக்கார், நெல்லை கோவிந்தன் நெல்லையப்புற பக்கத்திலேயே இருக்கார். அவரெல்லாம் 2000-3000 வருஷத்து சிற்பங்கள் அதெல்லாம், சத்தியகிரீஸ்வரர் திருமயம் 108 திருத்தலங்கள், அதுவும் பிரபலமான க்ஷேத்திரம். திருவரங்க க்ஷேத்திரம்னு பெரிய 40 அடி நீளத்துக்கு 30 அடி நீளத்துக்கு திருக்கோவிலூர் பக்கத்தில் ஆதிரங்கம் சொல்கிறான், அங்கே 25 அடி நீளத்துக்கு பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அவரும் வலதுகை சிவலிங்க பூஜை பண்ணுற மாதிரி தான், அது சிவமுத்திர கையை நீட்டின் இருந்தார்னா அது சிவ பூஜை பண்ணுற சிவமுத்ரா. இந்த கையில் இடதுகை எப்படி வச்சுட்டு அது வில்வதளம், வில்வதளத்தை கையில் வச்சுட்டு அது ஒரு வில்வதளமா இடத்துக்கு இலையில நாங்கள் சிவ பூஜை பண்ணுற முத்திரை இது. இதெல்லாம் அந்த சைன மூர்த்தியை பார்த்தேன்னா மகாவிஷ்ணு படுத்துண்டாவது நம்மளுக்குலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, படுத்துட்டாவது சிவ பூஜை பண்ணு, நான் அந்த நல்ல விஷ்ணு பதமே எனக்கு கிடச்சது, சிவ பூஜை பண்ணி தான் எனக்கு விஷ்ணு பதமே கிடச்சிது அப்படின்னு அவர் சொல்கிறார். இதனால தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம என்னன்னா, சிவ பூஜை ஒன்று தான் மனுஷனுக்கு உருப்படுற வழி, அது ஒரு நிமிஷமும் பண்ணலாம், வெறும் வில்வ எந்த மந்திரமும் வேண்டாம். சிவ 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 சகுரு உச்சரித்தன்மையான சிவை அக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோட்சாய கவனம் பிரதி, இதுக்கு மேலே வேற வாக்கியமே வேண்டாம், இதோட நான் முடிச்சுக்கிறேன். சகுரு உச்சரித்தன்மையான சிவசிவான்னு உச்சரிதம் பண்ணினாலே போகிறோம், மோட்சம் கிடைக்கிறது. அதோட வில்வதனத்தையும் ஏதோ ஒரு கையில் கிடைக்கிற புல்லு, என்ன புல்லா இருந்தாலும் சரி, மரத்தோடு ஏல தழை, அப்படிதான் மகான்கள் போட்டுருக்க. வில்வம்னு பாக்குறதுல மனதில் வில்வம் பாவிச்சு போடு, கொடுத்தேன் கொடுத்தேன் மோட்சத்தை கொடுப்பார். இது ஒண்ணுதான், சிவபூஜா தேவ சிவானுகிரகம் லப்தியதே. சிவபூஜையினால்தான் சிவானுகிரகம் கிடைக்கும். சிவானுகிரகம்னா என்ன? மோட்சம் தான் சிவானுகிரகம். இது மேல வேற என்ன சிவானுகிரகம்? இகத்திலையும் பரத்திலையும் சௌக்கியம்னா, இகத்துல நல்ல சாப்பாட்டுக்கு வசதி கிடைக்கும், வஸ்திரங்கள் கட்டிக்கலாம். சிவபூஜை எந்த பூடுத்து பூஜை பண்ணானோ நம்ம சொல்லுவோம். அந்த காலத்துல சௌக்கியமா ஏழு அடிக்கு மாளிகையில இருக்கான், நல்ல வாக்கியம் இருக்கு, சந்தப்தேவ சொன்ன மாதிரி நல்ல பத்தினி, நல்ல பிள்ளைகள், நல்ல கிரகம், இதெல்லாம் அமையறதுனா ஈஸ்வரனுக்கு இருந்தா தான் கிடைக்கும். அடுத்த ஜென்மாலே நல்ல கிரகம். பட்டினத்தார் எப்படி இருந்தார், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் அவர், அவ்வளவு பாக்கியம் இருந்தது. ஞானமும் வந்தது அவர் கடைசியில. எவ்வளவு பெரிய பரமபாகம் சிவபூஜை மனசுனா சிவபூஜை பண்ணினார். பெரிய பெரிய மகான்கள்லாம் சிவபூஜை பண்ணி தான் அந்த நிலையை அடைஞ்சா. ஜென்மாந்தரத்திலே அவளுக்கு நல்ல கதி கிடைக்கும். அதனால நம்ம வந்து நேரத்தெல்லாம் வீணடிக்காம குறைஞ்ச பட்சம் சிவசிவா இந்த நாமத்தை சொல்றதுக்கு ஒரு விஷயம். அதாவது பரமாச்சாரியர் சொல்றார், எந்த ரெண்டு எத்வேக்ஷரம் நாம கிரீடம் நிருணாம் சகுத் பிரசங்கா தகம் ஆன்சு ஹந்திதத் பவித்திர கீர்த்தம் அலங்கை சாசனம் பவானஹோத்வேட்டு சிவம் சிவேதரக ஸ்ரீமத் பாகவத் ரக்ஷ பிரஜாபதி யஜ்யத்தில் இது வருது. அம்பாள் சொல்ற வாக்கியம் இது, எந்த சிவான்ற அக்ஷரத்தை சொன்னாலும் சர்வ பாபங்களும் பஸ்மீகரமாய் மோட்சம் கிடைக்கிறதும், சிவான்ற அக்ஷரத்தை முடிஞ்ச வரைக்கும் நாக்கு உள்ளவாள்லாம் சொல்லலாம். நீ சொல்லணும் அடுத்து நாக்கு இல்லாத பசு பட்சிகளாக தான் உன பிறக்க வைப்பான். அப்படியும் ஞானம் இருந்ததுன்னா பண்ணதுனால இவ்வளவு பசு பட்சி மிருகங்கள் மோட்சம் அடைஞ்சிருக்கு. அது பூர்வ ஜென்ம சுகிருதம், ரொம்ப ரேர் அது. ஏன்னா புனுகு பூனை பூஜை பண்ணது குரநாடுன்னு மாயூரம் பக்கத்துல ஒரு க்ஷேத்திரம் சொல்றோம். அங்க தூண்ல பார்த்தா ஒரு பூனை அப்படியே இருந்து ஒரு வில்வத்தை போடுற மாதிரி சிற்பம் இருக்கு. மாதிரி எறும்பு, எறும்பீஸ்வரர் எறும்பு பூஜை பண்ணிருக்கு. எவ்வளவு திரிய பிராணிகள், அறிவில்லாத பிராணிகள் நண்டு பூஜை பண்ணிருக்கு கற்கட்டகேஸ்வரர் கோவில்ல. அதெல்லாம் சிரமப்பட்டு பண்ணலாம். ஒரு வில்வத்தை எடுத்துட்டு எவ்வளவு கஷ்டம். நம்மளாம் கை கரத்திறன அவயங்கள்லாம் இருக்கு, வில்வத்தை போடலாம். இதெல்லாம் ஆனால் காலத்து வீணடிக்காம குறைஞ்சபட்சம் மனசினாலேயாவது தியானம் பண்ணி, இதுக்கு ஒரு பிரயாசமும் வேண்டாம். ஆற்றுல என்ன இது இருக்கோ அதையே வச்சு உட்காந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் மண் கொடுத்துருக்கட்டும், நாலனா கொடுத்தா மண் கொடுவை கிடைக்கும். இதையே வச்சு பாவம் பண்ணி, பாவனை இருந்தாலே போகும். என்ன எத்பாவம் தத்பவதி, நீ எப்படி நினைக்கிற அப்படி அப்படின்னு இல்லை. அதனால மந்திரியை திருத்தே விஜய் தெய்வே தேவிகே பழதேவ பிரபா யாதிரிசி பாவனா தத்தர் சித்திரி பகுதி தாதிரிசி, இதோட முடிச்சுக்கிறேன். அது மாதிரி எப்படி எப்படி நீ மனசு நினைக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி சித்தி ஒண்ணுக்கு நூறு பங்கா பரிணமிக்கும். அதனால இதுதான் சிவபூஜா மகிமை. இதுக்கு அல்டிமா சிவலிங்க பூஜை ஒண்ணுதான், சிவன் சிவயக்க தியாயக பரமேஸ்வர தியானமும் சிவபூஜை ஒண்ணுதான். மோட்சம் முக்தி இந்த ஜென்மத்திலையும் மறு ஜென்மத்திலையும் நல்ல கதை அடையது ஒரே வழி நடத்துது. இதை முடிச்சுக்கிறேன். ஹரஹர மகாதேவ பார்வதி பதே, ஹரஹர மகாதேவ.
சிவமிகிமையை பற்றி இவ்வளோ விஸ்தாரமாக ஏராளமான தகவல் சொல்லிவிட்டேன். இப்போ இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட நிறையா தெரிஞ்சுக்கணும். இந்த பூதி ருத்ராட்ச மகிமையும், அந்த க்ஷேத்திரங்களோட மகிமையும், அந்த தீர்த்தங்களோட மகிமையும், எவ்வளோ விஷயங்கள் சுவாமி பற்றி இன்னி முழுக்க பேசிகிட்டு இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ அதனால் இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ தூரம் நீங்கள் உற்சாகமாக எங்களையும் உற்சாகப்படுத்தி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தில் திளைக்க வச்சிருக்க, அதுக்கு சைவம் டாட்டா இருக்கோட சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நமஸ்காரம்.